ஆகிய உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கோவை பகுதியில் இருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளிலே சபையின் முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்கள் மத்தியிலே அவருடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை பேசுவதற்கு கிடைத்திருக்கிற இந்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக கூட நான் நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தருக்கும் கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச எடுத்துக்கொண்ட பொருள் உள்ளும் புறமும் பரிசுத்தமாகுதல் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ஆதார வசனமாக 2 கொரிந்தியர் 7:1 நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 7:1.
இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும்.
இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு இது ஒரு கடைசி பாடமாக இருப்பதனால சில ஆவிக்குரிய குணங்கள் அது இப்படிப்பட்ட தேவனுடைய பரிசுத்தமான அழைப்புக்குள் இருக்கிற நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த ஒரு பாடத்தை எடுக்கிறதுக்கே நான் விரும்பினேன். அநேக தலைப்புகள் நம்ம கடந்த 3 நாட்களாக தேவனுடைய கிருபையில பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இந்த கன்வென்ஷன் 2 நாளாக இருந்திருந்தா நேத்தையெல்லாம் போயிட்டு இருப்போம், இன்னைக்கு எல்லாம் வீட்டில் இருந்திருப்போம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக தேவன் நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார். அந்த வகையில் நம்ம கன்வென்ஷனில் மட்டுமில்லை, வார வாரம் நம்மளுடைய சபைகளிலும் இன்னும் இடை வாரத்தின் இடை நாட்களிலும் அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். குறிப்பாக இந்த ஒரு மகாநாட்டிலே நாம் கற்றுக்கொண்ட அநேக விஷயங்கள் அது நம்மளுடைய அறிவை, சத்தியத்தின் அறிவை நமக்கு வளர்த்தி எடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் குணங்கள் என்பது அதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது நம்மளுடைய கிறிஸ்தவர் வாழ்க்கையில். அந்த வகையில் நம்ம பார்க்கணும்னா இந்த ஒரு பரம அழைப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வேதத்தின் அறிவு எவ்வளவு முக்கியம், அதே போல குணங்களும் அதே அளவுக்கு மிக முக்கியமாக அது தேவைப்படுகிறது. எப்படி எனில், எப்படி ஒரு ட்ரெயின் போகும்போது அந்த 2 தண்டவாளங்கள் ஒரே அந்த கோணத்தில் ஒரே பாகையில் அது ஒரே அளவில் அது போய்கொண்டிருக்குதோ அப்போதான் அந்த வண்டி அது மேலே தொடர்ந்து போயிட்டு இருக்குமா போல், நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப முக்கியமானது என்னன்னா 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. ஒன்று வேதத்தின் அறிவு, இன்னொன்று குணங்கள், கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரு வசனம் அப்போஸ்தலராகிய பவுலுடைய நிருபத்திலிருந்து, கொரிந்தியர் கெழுதின நிருபத்திலிருந்து நம்ம வாசித்திருக்கிறோம். அப்போஸ்தலராகிய பவுல் கூட இப்ப நான் சொன்ன அந்த விஷயத்தை அநேக இடங்களில் அவர் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார். வேதத்தின் அறிவு முக்கியம், அதே நேரத்தில் குணங்களும் முக்கியம் என்கிற விஷயத்தில் தேவனுடைய அநேக தெய்வீக திட்டங்களை ஒரு பக்கத்தில் அவர் வெளிப்படுத்தி இருந்தாலும் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் சபைக்கு தேவையே, சபைக்கே வேண்டிய குணங்களை, குணாம்சங்களை இன்னும் அதிகமாக வலியுறுத்தி அநேக இடங்களில் பேசியிருக்கிறார். ஆக எனக்கு வேதத்தின் அறிவு இருக்குது அது போதும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது எனக்கு பத்தாது. அதே போல எனக்கு குணங்கள் இருக்குது அது போதும் அப்படின்னு நினைச்சேன்னா அது பத்தாது. அது நம்மளுடைய நம்மை ரட்சிப்புக்கு கொண்டு போகாது. ஆக ரெண்டு விஷயங்கள் வந்து கிறிஸ்தவர் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அந்த வகையில கடந்த இரண்டு நாட்களாக அநேக பாடங்கள் சகோதரர்கள் உங்களுக்கு முன்பாக அவங்க எடுத்து வச்சாங்க. நிறைய கணக்குகள் மற்றும் நிழலும் பொருளும் தீர்க்க தரிசனங்கள் போன்ற அநேக விஷயங்களை நம்ம வேதத்தின் அறிவாக நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த கடைசி ஒரு டாபிக்கு ஒரு குணாம்சங்கள் அடிப்படையில் நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆக இங்க அப்போஸ்தலர்கள் பவுல் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, இந்த ஆதார வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பகுத்து படிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறதை நம்ம கவனிக்க வேண்டும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அவர் உபயோகப்படுத்தின அந்த வார்த்தைகள் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள். அப்போ வாக்கு தத்தங்கள் பத்தி நம்ம தெரியணும். பிரியமானவர்களே என்று அங்க சொல்றாரு. அந்த பிரியமானவர்கள் யாரு? அதே போல மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, அதாவது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குதுனா, லெட் அஸ் கிளென்ஸ் அவர் செல்ஸ் ஃப்ரம் ஆல் ஃபில்தினஸ் ஆஃப் ஃபிளஷ் அண்ட் ஸ்பிரிட் என்று நம்ம படிக்கிறோம். அப்போ அசுசி என்று சொல்லும் போது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வார்த்தையாக அங்கே பயன்படுத்தி இருக்குது. ஃபில்தினஸ், ஃபில்தி என்று சொல்றாரு. அவ்வளோ மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுசி நீங்க அப்படின்னா என்ன? நம்மை சுத்திகரித்துக் கொள்ளுதல். ஏன், எதுக்காக? அது மட்டுமில்ல, அதன் மூலமாக நாம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகள், அந்த வசனங்களை பகுத்து படிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளிலும் மாபெரும் சத்தியங்கள் அடங்கியிருக்கிறதை நம்ம முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த ஒரு வசனம் யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை முதல்ல நம்ம பார்த்தோம்னா, இது கண்டிப்பாக கர்த்தருடைய சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்குதே ஒழிய அவிசுவாசிகளுக்கோ அல்லது சாதாரண மக்களுக்காகவோ அது எழுதப்பட்ட வசனமே கிடையாது. இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்களை அநேகர் எடுத்து படிக்கிறார். விசுவாசிகள் கூட படிக்கிறாரு, அவிசுவாசிகள் கூட படிக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த வசனங்களோட உண்மையான அர்த்தங்களை புரிந்து அதை கடைபிடிச்சு நடக்கிறது என்பது அவங்களுக்கு முடியாத விஷயம். அது ஏனெனில் அது அவங்களுக்காக எழுதப்பட்ட விஷயமே இல்லை. அப்போ இது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கும் போது, அது அதனுடைய முதலாம் வசனம் நம்ம படிக்கலாம். 1 அதிகாரம் 1 வசனத்தில் நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 1 வசனம்.
அது நம்ம சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது.
எப்படி, யாருக்கு எழுதிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டுகிறது, யாருக்காக இந்த நிருபம் என்றால், அங்கே கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சபைக்கும் மற்றும் அகாயா பட்டணம் எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காகவும் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனமாக நம்ம பார்க்கிறோம். ஆக இது வந்து உண்மை சபைக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அது இன்றைக்கு இருக்கக்கூடிய கடைசி கால சபையாகிய நமக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமான ஒரு வசனமாக இங்கே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் இது வந்து பாவிகளுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனமே இல்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் பாவிகள் என்று சொல்லும் போது நம்ம கூட பாவிகளாகத்தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்ம ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக போயிருக்கிறோம், அல்லது அந்த பாவ நிலைமையிலிருந்து உயிரடைந்த நிலைமையில இருக்கிறோம். ஆனால் இன்னும் உலகத்தில் அநேக ஜனங்கள் இப்ப எப்படி இருக்கிறாங்கன்னா, இன்னும் அந்த நிலைமை நம்ம நிலைமை கூட மெஜாரிட்டி ஜனங்கள் இல்லவே இல்லை. அதனால அந்த ஜனங்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது அவர்களோடு தேவன் இப்ப எந்த விதமான தொடர்புகளும் வைக்கிறது இல்லை. அவங்களுடைய பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்பட்ட நிலைமைக்கு வரவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது பாவிகளாக இருந்தாலும் கூட நம்ம எப்படி இருக்கிறோம்னா பாவம் மன்னிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். நிஜமாகவே நம்ம பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை ஆகல, ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் உலகத்தில் அநேக ஜனங்கள் அந்த பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில் இருக்கிறதுனால தேவன் அவர்களோடு கூட எந்த விதமான தொடர்பு அவர் வைக்கிறது இல்லை. அவர்கள் மத்தியில் தொடர்பு என்றால் அவர்கள் மத்தியில தம்முடைய விஷயங்களை அவர் பேசுறதும் இல்லை. அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது அவர்கள் இந்த வானத்தின் கீழெங்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் ரட்சிப்புக்காக கர்த்தரே இயேசு கிறிஸ்து என்றும் அந்த ஒரே நாமமே அல்லாமல் வேற எந்த நாமமே பரலோகத்துக்கு ஆனாலும் சரி பூலோகத்தில் ஆனாலும் சரி அது இல்லவே இல்லை என்று நம்ம பார்க்கும்போது உலகத்தின் ஜனங்கள் இன்னும் அப்படிப்பட்ட அந்த வெளியேறப்பெற்ற அந்த ரத்தத்திற்குள்ளாக அந்த விசுவாசத்தில் இன்னும் அவர்கள் வராத நிலைமையில அவர்களுக்கு இந்த வசனங்கள் எந்த வகையிலும் பொருந்தாது என்றே நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் கர்த்தராகிய இயேசு அங்கே சொல்லும் போது யோவான் 14:6 நம்ம வாசிக்கும் போது
அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்.
ஆக இந்த வசனம் நம்ம அநேக இடங்களில் படிச்சிருக்கிறோம். கர்த்தராக இயேசு ஒருவரே வழியாக இருக்கிறார், அவர் இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் என்றால் பிதாவினுடைய தெய்வீக திட்டங்களுக்குள் வரவே முடியாது. அவ பிதாவாக தெய்வீக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை புரிந்து கொள்ளவோ அல்லது அறிந்து கொள்ளவோ அவங்களுக்கு அந்த வெளிச்சமோ அல்லது ஒரு வாய்ப்போ அது இல்லவே இல்லை. ஆக இயேசு மூலமாக மாத்திரமே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால தேவனுடைய அந்த ஒரு நிலைப்பாடு இந்த வசனத்தின் மூலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா இந்த காலத்தில் ஒரு விசேஷமான ஒரு நோக்கம் தேவனுடைய நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா ஒரு சிறு மந்தை வகுப்பார் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார், அவர்களுக்குள்ளாக சில குணங்களை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார், அவர்களை வணிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு விசேஷமான ஒரு குணங்கள் வளர்ந்து அது தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அது மாறி அதன் பின்பு அவர்கள் அந்த சிறுமந்தை வகுப்பற ஆக தேர்ந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உலகத்தின் ஜனங்கள் பத்தி நம்ம பார்க்கும்போது அவர்களோடு தேவன் இப்ப தொடர்பு வைக்கிறதுல வரக்கூடிய யுகத்தில் 1000 ஆண்டு அரசாட்சியின் காலத்தில் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களும் இப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாகவும் வரணும், அதே டைம்ல குணங்கள்லையும் அவங்க வளரணும். இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு இருக்கிற நிபந்தனை இருக்குது அதே நிபந்தனை உலகத்தின் ஜனங்களுக்கு கூட இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதற்காக தேவன் அவங்களுக்கு அருமையான வழி வாய்ப்புகளை வச்சிருக்கிறார் உலகத்தின் ஜனங்களுக்கு. அதுதான் நம்ம பார்க்கிறோம், பெரும் பாதையான ஒரு வழி. அந்த பெரும் பாதையான வழியில உலகத்தின் ஜனங்களோட தொடர்பு கொள்ளும் போது தேவன் அவர் எதிர்பார்க்கிற அந்த ஒரு குண நலங்கள் குண லட்சணங்களை உலகத்தின் ஜனங்கள் பெற்றுக்கொள்வார்கள் சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக என்று நம்ம அந்த வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனம் அதை பத்தி சொல்லுது 35:8 நம்ம வாசிக்கிறோம்.
அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கிட்டு போவதில்லை.
அப்போ இந்த இடத்துல உலகத்தின் ஜனங்களோட தேவன் கொள்ளுகிற ஒரு தொடர்பு அது வித்தியாசமாக இருக்குது. அதே நேரத்தில் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காலமாக அது இருக்கும். அந்த 1000 வருடம் அரசாட்சி நீதியின் சூரியனாகிய நம்முடைய கர்த்தராக இயேசு உதிக்கும் போது அவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அது மட்டுமல்ல, இன்னும் தேவனுடைய தெய்வீக குணங்கள் மகிமையான குணங்கள் பற்றி உலகத்தின் ஜனங்கள் மாத்திரமில்லை ஒவ்வொரு சிருஷ்டியும் இந்த உலகத்தில் தெரிந்து கொள்வார்கள். அதற்காக தேவன் அவர்களுக்கு என்ன பண்ண போகிறார் என்றால் அது நம்ம வசனம் வாசிக்கலாம், ஏசாயா 35:5.
அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம்.
அந்த வகையில தேவன் அவர்களோடு கூட அருமையான ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இதை பத்தி நம்மளுக்கு பொதுவாக நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்த யுகத்துல, இந்த தற்கால யுகத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஒரு வகுப்பாராகிய சிறுமந்தை வகுப்பாரை தேவன் தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு விசேஷமான பெயர் தேவன் கொடுத்தாரு. அது சபை என்று நம்ம பார்க்கிறோம், சர்ச் இல்லைங்களா. கர்த்தராக இயேசு முதல் முதலாக அந்த வார்த்தையை அப்போஸ்தலராகிய பேதுருவின் இடத்துல அவர் பேசினாரு, என் சபையை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆக இந்த சபை என்கிற அந்த பெயருக்கே உரிய ஜனங்களை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாய்ப்பு அல்லது வந்து ஒரு நோக்கம் இந்த காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப இந்த சபை வாய்ப்புக்குள்ள போக வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது, அதே போல சில சட்டத்திட்டங்கள் இருக்குது, சில குணநலங்கள் அடைய வேண்டியது இருக்குது. அதைத்தான் இன்னைக்கு நம்மளுடைய பாடத்தின் தலைப்பாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் யாரெல்லாம் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு யாரெல்லாம் அந்த அறிவுக்குள்ளாக வந்து தேவன் எதிர்பார்க்கும் குணநலங்களை வெற்றிகரமாக தங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வராங்களோ அவங்க கண்டிப்பாக கர்த்தராக இயேசுவோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஆனால் இவைகளை அனைத்தையும் கேட்டு அதன்படி நடக்க முடியாத ஜனங்கள், அதன்படி நடக்க முடிந்த ஜனங்களிடம் அந்த 1000 ஆண்டு அரசாட்சியில ஆசீர்வாதங்கள் பெற வேண்டியதாக இருக்கும். அது மட்டுமில்ல, இந்த அநேக நூற்றாண்டுகளாக உலகம், அதில் கிறிஸ்தவர் உலகம் மாத்திரமில்ல, நம்ம கூட ஜப செஞ்சு வந்திருக்கிறோம். அது மத்தேயு 6:10 நம்ம பார்க்கும் போது,
உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக.
உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆக அந்த இப்படிப்பட்ட இந்த காலத்திற்கே உரிய நிபந்தனைகள், சட்டத்திட்டங்கள் மற்றும் குணநலங்களை அடைய முடியாத ஜனங்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அதை நம்ம சகோதர சகோதரிகள் ஆகிய நம் அனைவருக்கும் தெரியும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் 2 பாகத்தை உள்ளடக்கினதாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு பாகம், அப்புறம் கண்ணுக்கு தெரிகிற பாகம். அதைதான் இங்க சொல்றாரு, உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல அது கண்ணுக்கு தெரியாத பாகம், பூமியிலேயும் செய்யப்படுவதாக அது கண்ணுக்கு தெரிகிற பாகம். ஆக உம்முடைய ராஜ்யம் வருக என்று நம்ம ஜெப செஞ்சானா, எந்த ராஜ்யத்துக்காக நம்ம ஜபிக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சு ஜபிக்கணும். அப்ப உம்முடைய ராஜ்யம் வருக என்று இப்ப நம்ம ஜபிக்கிறது எந்த ராஜ்யத்துக்காக? கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்துக்காக நம்ம ஜபிக்கலாமா? ஏனெனில் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் என்ன, ஏற்கனவே அது இந்த உலகத்தின் மேல் வந்து வந்தாகிவிட்டது. நம்ம பார்க்கிறோம் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் தான் வர வேண்டியது இருக்குது, அதுக்காக நம்ம ஜபிக்கலாம். அது வந்து உடனடியாக வெகு விரைவில் அது வரப்போகிறதாக. அந்த காலங்களில் தான் இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க முடியாத ஜனங்கள் அந்த காலங்களில் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். ஆக இங்க நம்ம பார்க்கக்கூடிய அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த வசனம், அது ஒரு விசேஷமான ஒரு வகுப்பாருக்கே அது எழுதப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த ஜனங்கள் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிபந்தனைகள் நிறைய இருக்குது. இந்த புதிய ஏற்பாட்டு அநேக பகுதிகளில் எங்கும் நம்ம பார்க்கும் போது இந்த ஒரு சபை வகுப்பாருக்கு அநேக நிபந்தனைகள், அதாவது குணலட்சணங்களை கட்டும் விதமாக அநேக குணநலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குணநலங்களை வரிசைப்படுத்தி நம்ம பார்க்கும் போது அதில் அநேக குணங்கள் உள்ளடக்கினதாக இருக்குது. அதை கண்டிப்பாக அந்த இலக்கை நாம் அடைய வேண்டும். அதான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், வேதத்தினுடைய அறிவு மாத்திரம் இருந்தா பார்த்தாது, ஆனா இது கூட வந்து அது எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியம் என்பதை நம்ம புரிந்திருக்க வேண்டும். அப்ப இந்த குணநலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் இருக்குது, ஒரு சோதனையாக இருக்குது தேவனுடைய சபைக்கு. தேவன் சோதனை வச்சிருக்கிறாங்க, இந்தந்த குணங்கள்ல நம்ம வளர்ந்திருக்கிறோமா, இந்தந்த குணங்கள்ல நம்ம அந்த இலக்கை அடைந்து விட்டோமா. அந்த இலக்கை அடைகிறது என்பது என்னன்னா மனப்பக்குவம் அல்லது முதிர்ச்சி. அந்த குணங்கள்ல ஒரு அதிகபட்ச ஒரு மனப்பக்குவம் நம்ம பெற்றிருக்கிறோமா என்பதற்குண்டான ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக அது இருக்கும். அப்ப நம்ம இந்த ஒரு விசுவாச, அதாவது விசுவாச கண்களில தேவனுடைய தெய்வீக திட்டம் பற்றியும் அதுல இந்த உலகத்தின் ரட்சிப்பு பற்றியும் கர்த்தருடைய ஈடுபலி ஆகட்டும் எந்த ஒரு விஷயங்களானாலும் சரி எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை. அதுக்கு பதிலாக இந்த ஒரு குணங்கள் அடிப்படையில தேவன் கண்டிப்பாக சோதனை இருக்கும். வேதத்தின் அறிவு நம்ம எந்த அளவுக்கு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கறதுலயும் சோதனை இருக்கும். நிறைய பேர் இந்த விஷயங்களை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா எல்லாம் தெரிஞ்சாதான் ரட்சிப்பா, ஓரளவுக்கு பேசிக் தெரிஞ்சா பத்தாதா அப்படி கேட்பாங்க. அப்ப ரட்சிப்பு தேவன் தரமாட்டாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நம்மளுடைய காலத்துக்கு அந்த வார்த்தைகள் பொருந்தாது. ஏன்னா நம்மளுடைய காலங்கள் கடைசி காலமா இருக்குது, ஏற்ற சமயமா இருக்குது, இன்னும் எல்லா சத்தியங்களும் வெளிப்படுகிற காலமா இருக்குது. அப்ப ஏற்ற காலத்துக்குரிய சத்தியங்களே தெரியாமல் குணங்கள் வளர்க்கவும் முடியாது, ஒரு வேலை வளர்த்தால் கூட அதனால பிரயோஜனம் இல்லை. ஆக வேதத்தின் அறிவுக்கும் நம்ம பெற்றிருக்கிறோமான்றதுக்கு சோதனை இருக்கும், அதே டைம்ல குணங்கள்ல வளர்ந்துருக்கிறோமான்றதுக்கும் சோதனை இருக்கும். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேதத்தின் அறிவு இல்லாமல் குணங்கள் வளர்க்க முடியாது. முதல்ல அறிவு வேணும், அதுக்கப்புறம் தான் அந்த குணங்கள் வர முடியும். அதனாலதான் முதல்ல நம்ம உட்கார்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த வேதத்தின் அறிவு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு வந்து கர்த்தருடைய வருகை பற்றி, அவருடைய ராஜ்யம் பற்றி, இன்னும் கால கணக்குகள் பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் ஏதோ அடிப்படை சத்தியங்களை தெரிந்து கொண்டு சபை வாய்ப்புக்கு போவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது வந்து வாய்ப்பே கிடையாது. அப்போ வேதத்தின் அறிவு கண்டிப்பாக ஒரு புது சிருஷ்டி அழைப்புக்குள்ள அல்லது ஒரு பரம அழைப்புக்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேதத்தின் அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஏற்றகால சத்தியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாத இடத்துல நம்மளுக்கு வேலை இல்லை. அடிப்படையை மாத்திரம் தெரிஞ்சிட்டு இருக்கிறதுனா நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ முயற்சிகள் எடுத்து நம்ம பிரயாசம் எடுத்து நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ ஏற்றகால சத்தியங்களுக்கு உண்டான அறிவு நம்மளுக்கு வேணும். ஏன்னா இயேசு அதை பத்தி சொன்னாரு, நான் வாசற் படியில வந்து நின்று தட்டுற ஒருவன் என்னுடைய சத்தம் கேட்டு கதவித்திறந்தா அவன் கூட நான் சாப்பிடுறேன், அவன் என் கூட சாப்பிடுவான் அப்படின்றார். அப்போ அவருடைய இரண்டாம் வருகைக்கே உரிய சத்தியங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தெளிவா இருக்கணும். அதுல உறுதியா இருக்கணும். அந்த உறுதியா இருக்கிறதுக்கு உண்டான முதலாவது டெஸ்ட் என்னன்னா அந்த அறிவு இருக்கும்போது அந்த அறிவின் மேல் எந்த அளவுக்கு நம்மளுக்கு விசுவாசம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான சோதனை இருக்கும். இது வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய இரண்டாம் வருகை மற்றும் அவருடைய ராஜ்யம் மற்றும் காலக்கணக்கு சம்பந்தப்பட்ட சத்தியங்கள் பேர்ல நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு அஸ்திபாரம் ஆயிருக்குது. சும்மா மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கிறோமா, இல்ல வந்து ரொம்ப ஆழமான அல்லது உறுதியான அஸ்திபாரம் நம்ம போட்டிருக்கிறோமா, அந்த விசுவாசத்தின் அந்த உறுதியின் மேல நம்ம நிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும் சகோதர சகோதரிகளே. இது வந்து இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு வந்து பிரிவினைகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா ஏற்ற கால சத்தியத்தின் அறிவு இல்லை, அதனால தான் நம்ம பிரிந்து நிக்கிறோம். ஆனால் நம்மளுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்துல அதிகமான உறுதி இருக்க வேண்டுமே, நம்மளுக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நம்மளுக்கு இருக்குதே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் எவ்வளவு உறுதியா இருக்குதுன்றதுக்கு அது ஒரு டெஸ்ட் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா டெஸ்ட் தேவன் வைக்கிறார். இந்த டெஸ்ட்ல நிறைய பேர் விழுகிறாங்க. அது இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். இந்த கடைசி காலங்கள்ல அது அநேகரை பிரிக்கும், ஒருவருக்கு ஒருவர் பிரிக்கும். அது அது வந்து தனியாக அவங்களை கொண்டு போயிடும். அந்த சோதனை, எந்த சோதனைனா அந்த அந்த சத்தியங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அதே போல இன்னொரு மிக முக்கியமான ஒரு குணம் அங்க நம்ம பார்க்கிறோம். சபைக்கே உரித்தான ஒரு குணம் என்னன்னா, அது கர்த்தரிடத்தில் இருந்த ஒரு குணம். அவர் நீதியை விரும்பினாரே, அநீதியை அக்கிரமத்தை வெறுத்தார் என்றே பார்க்கிறோம். அப்போ ஒரு சபைக்கே உரிய ஒரு அதிகபட்ச ஒரு சோதனை நம்ம பார்த்தோம்னா, இந்த நீதியின் மேல் அன்பு, விசுவாசம் மற்றும் நீதியின் மேல் அன்புக்குரிய விசுவாசம் என்பது ஒரு ஸ்டார்டிங், அதாவது ஒரு முதலாவது சோதனை அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் இடையில நிறைய சோதனைகள் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்டா வருது எதுனா, நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறாரா என்கிற ஒரு சோதனை அது நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த தேவனுடைய ஜனங்களுக்கு பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்ட இந்த ஒரு நிருபம். அப்ப இந்த பரிசுத்தவான்களுடைய நிலைமை என்ன இந்த உலகத்துல இப்ப அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என்று நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்த பரிசுத்தவான்களுடைய நிலைமை கூட நம்ம பார்க்கும் போது, இவர்கள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பவர்களாக இருந்தாலும் கூட இன்னும் கூட கீழ் நோக்கி செல்லக்கூடிய யோசனைகள், குணங்கள் இவைகள் தான் நம்மளுக்குள்ள வேரூன்றி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுக்குள் இன்னும் பலவீனங்கள் இருக்குது, இன்னும் நமக்குள் பாவங்கள் பாவம் இருக்குது, இன்னும் நம்மளுக்கு கீழான யோசனைகள் மற்றும் எண்ணங்கள் எல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில், எந்த ஒரு நேரத்தில் நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மீட்பராக அல்லது இரட்சகராக தெளிவாக தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, அந்த நிமிடமே அந்த நேரமே அங்கே அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தின் விலைக்கிரயத்தினால நம்முடைய அந்த பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு இன்றைக்கு நாம் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம வந்து நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய பாவங்கள், இன்னும் நம்மளுடைய கீழான யோசனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை கொடுத்து, அதிலிருந்து அது மாத்திரமில்ல வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கிற பாவங்களிலிருந்து கூட தேவன் நம்மளுக்கு மன்னிப்பு கொடுத்து அதை வைத்து நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து கிட்ட வர வரைக்கும் நம்மளுடைய பாரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனா கர்த்தர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய பாரம் கம்மியாயிடுச்சு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, யூதர்கள் மத்தியில் அவர் பேசும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், என்னுடைய பாரம் அல்லது என்னுடைய நுகம் உங்களுக்கு லேசானதாகவும் மெதுவானதாகவும் இருக்கும், நீங்க என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அங்க இயேசு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நம்மை போலயே பாவ ஜனங்களாக இருந்தாங்க. அதற்கு மேல நியாயப்பிரமாணம் என்கிற ஒரு கடுமையான விதிமுறைகளுக்குள்ள இருந்தாங்க, தூக்க முடியாத சுமையாக இருந்தாங்க. அப்ப இயேசு அவர்களிடத்துல சொன்னாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க பாரத்தை இறக்கி வைங்க என்று அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதே போலதான் இன்னைக்கு நமக்கு கூட அவரிடத்தில் கற்றுக்கொள்ள விருப்பமுள்ள ஜனங்கள், அதாவது கர்த்தருடைய மாணவர்களாக இருக்க விரும்புகிற ஜனங்களை அவர் இதே விதமாகத்தான் அங்கே அழைச்சி நம்மளுக்கு இப்படிப்பட்ட சில குணாதிசயங்களை வளர்க்கும் அறிவுரைகள் கொடுக்கிறார். உலகத்துக்கு இந்த அறிவுரைகள் கொடுத்தாக்கா அது எந்த வகையிலும் அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏனென்றால் அவர்கள் ஆவியிலும் மாம்சத்திலும் ஆவியிலும் அவர்கள் அசுசி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல விரும்பி இருக்கிறாங்க, அதை விரும்புறாங்க. உலகம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மாம்சத்திலும் ஆவியிலும், ஆவியிலும் என்று சொல்லும் போது ஆவி என்கிற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம என்ன சொல்லலாம், மனசு சொல்லல இல்லைங்களா, மைண்டு. அப்போ அவங்க வந்து மாம்சத்திலும் சரி மனசுலயும் சரி அவர்கள் அந்த ஒரு அசுசியான காரியங்கள், பயங்கரமான அசுத்தமான காரியங்களை அவங்க இருக்கிறாங்க, அதை விரும்புறாங்க, அதை தான் செய்யறாங்க. அவங்களிடத்துல போயிட்டு இந்த விதமான வார்த்தைகள் சொல்றதுனால எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் உலகத்திற்குள் இருக்குது அநேக விதமான அசுத்தமான காரியங்கள். அதுல குறிப்பாக இந்த கடைசி காலங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது, சத்தியத்தில் நம்ம தேர்ச்சி அடைஞ்ச ஜனங்கள் மற்றும் சத்தியத்தின் அறிவுக்குள் இருக்கிற ஜனங்கள், நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தின் நிலைமைகளை பற்றி நிதானிக்க முடியுது. ஆனால் உலகத்தின் ஜனங்கள் எப்படி நம்மளால நிதானிக்க முடியுது என்றால், உலகத்தினுடைய மனசு, அவங்களுடைய சரீரம், மாம்சம், இதெல்லாம் பார்த்தனா அது அதற்குள்ளாக நிறைய அசுத்தமான காரியங்கள் இருக்குது. தேவன் வெறுக்கிற காரியங்கள் அதிகமதிகமாக இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. உதாரணமா நாம் எடுத்துக்கொண்டா கோபம், பொறாமை, இன்னும் பெருமை, மேட்டிமை, அதுலேயும் இன்னும் முக்கியமாக பார்த்தோம்னா பேராசை, சுயநலம், இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னும் சுகபோகம், பண ஆசை, அதே போல பேரும் புகழுக்கும் ஆசை, இப்படி தேவனுக்கு விரோதமான, தேவன் எதிர்பார்க்கிறதுக்கு விரோதமான பயங்கரமான மோசமான குணங்கள் இன்றைக்கு உலகத்தின் ஜனங்களுடைய மனசுல மாம்சத்துல நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப அவங்க கிட்ட போயிட்டு இதை நீங்க எல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு ஒரு வேளை சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா, அதான் அதை அவங்க அது எடுக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்போ ஒன்னு எடுத்துட்டாக்கா கண்டிப்பா இன்னொன்னு தர வேண்டியது இருக்கும். அப்ப என்ன கொடுக்கறது அவங்களுக்கு? அதனால இந்த ஒரு வசனம் நம்ம பார்க்கும் போது அது கண்டிப்பாக அது அவிசுவாசிகளுக்கு கிடையாது, இது விசுவாசிகளுக்கு மற்றும் பரிசுத்தவான்களுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய நிலைமை நம்ம பார்த்தோம்னா எப்படி கண்டிஷன் இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு உலகத்தில்? அப்ப தேவன் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்ட விதம் என்ன? இன்னும் நம்ம பார்க்கும் போது இந்த பரிசுத்தவான்கள் மத்தியில பெரிய பெரிய ஜனங்கள், அதாவது பெரிய பெரியனா கல்விமான்கள், ஐஸ்வர்யவான்கள், மற்றும் இன்னும் பெரிய பெரிய ஞானிகள், இவர்கள் எல்லாம் இந்த ஒரு வகுப்பாருக்குள்ள தேவன் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. அது வந்து அந்த பர்சன்டேஜ் பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப கம்மி, 1% சொல்லலாம். ஆனா 99% ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 1:21 நம்ம பார்க்கிறோம்.
எப்படி எனில் தேவன் ஞானத்துக்கேற்றபடி உலக ஞானமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாக தோன்றுகின்ற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று.
அப்போ உலகத்தின் ஜனங்கள், நம்ம அது கீழ் வசனங்கள வாசித்தோம்னா, ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, அதே போல பலவான்கள் அநேகர் இல்லை என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்கும் போது தேவனுடைய ஞானத்துக்கு ஏற்றபடி, அவருடைய தெய்வீக ஞானத்துக்கு ஏற்றபடி உலகம் எப்படி இருக்குதுன்னா தேவனை அறியாமல் இருக்குது. அதனால இப்படிப்பட்ட வார்த்தைகள் இங்க அப்போஸ்தலர் பவுல் எல்லா அசோசியும் நீங்க என்றெல்லாம் சொல்லிக்கிறாங்களே, இந்த வார்த்தைகள் போய் அங்க பேசினா அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது பைத்தியமா இருக்கும். ஆனால் தேவன் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்கு ஒரு முறை வச்சுக்கிறாரு, என்னன்னா இந்த பிரசங்கம், அதான் சுவிசேஷ, அதாவது பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்கிறதுக்கு தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. அப்ப வாய் வார்த்தைகள் மூலமாக தேவனுடைய தெய்வீக திட்டங்களை எடுத்துரைக்கும் அந்த ஒரு மெத்தட் மூலமாக, அந்த ஒரு முறையின் மூலமாக ஜனங்களை ரட்சிக்கிறாரு. ஆனா இந்த பிரசங்கம் அல்லது இந்த ஒரு போதனைகள் உலகத்தின் ஜனங்களுக்கு, அவர்கள் தேவனை அறியாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ரொம்ப பைத்தியமாக தோன்றி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு முன்பாக நம்ம பேச முடியாது. அதனால அப்போஸ்தலராக பவுல் சொல்லும் போது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன்கள் தேவனுடைய காரியங்களை அறியவும் மாட்டா, அது ஆவிக்குரிய வகையில் அது நிதானிக்கப்பட வேண்டியதா இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ரொம்ப பைத்தியமா இருக்காது அவங்களுக்கு என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த வகையில் இருக்கும் போது இங்க இந்த ஒரு வசனம் நம்ம தெளிவாக இது யாருக்காக என்று நம்ம பார்த்தனா, இந்த ஒரு பரம அழைப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய உண்மையான தேவனுடைய பரிசுத்தவான்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நம்ம படிக்கும் போது இங்க நாம பார்க்கலாம், இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நம்மளுக்கு உண்டாயிருக்கிற படியினாலே பிரியமானவர்களே என்று அங்க அழைக்கிறோம். அதாவது டியர்லி பிலவுடு, நம்முடைய ஜனங்களே தேவன் எப்படி கூப்பிடுறாங்க, பிரியமானவர்களே. அப்போஸ்தலராகிய பவுல் அங்க சொல்லும் போது டியர்லி பிலவுட் என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த பாவத்தை விட்டு ஓடுறதுக்கு மனசு வந்து நீதியை விரும்பி தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமாக வாழ்றதுக்கு விரும்புறாரு, அவங்க தான் ஞானிகளாக அவர் ஏற்றுக்கொள்றாரு. அவர்களை தான் ஞானிகள் என்று சொல்றாங்க வேதத்துல. அந்த வகையில நம்ம கூட ஒரு ஞானிகளாக இருக்க, ஏன்னா தேவனுடைய ஞானத்தில் நம்ம இருக்கிறோம். அவர்களைத்தான் தேவன் இங்க அழைக்கும் போது டியர்லி பிலவுட், அதாவது பிரியமான ஜனங்களே, ரொம்ப அதிகமாக நேசிக்கப்பட்டவர்களே என்று அவர் அழைக்கிறார். ஆனால் அவர் அழைத்தாலும் கூட இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள் வந்திருந்தாலும் கூட நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஒரு சரீரத்துக்குள் என்ன இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, அதே போல பரிபூர்ணம் இல்லாத நிலைமை இந்த மாம்சத்திலும் மனசிலும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த வகையில நம்மளை பிரியமானவர்கள் என்று அவர் அழைக்கிறார், எதுக்காக அழைக்கிறார் நம்மளை பிரியமானவர்கள், நம்மளுக்குள் இன்னும் குணங்கள் பரிபூர்ணம் அடையவே இல்லை, இன்னும் குணங்கள் வளரல, இன்னும் முதிர்ச்சி அடையல, இன்னும் தகுதி ஆகல, இன்னும் பாவம் இருக்குது, பலவீனம் இருக்குது, பரிபூர்ணம் இல்லை. அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி அவர் நேசிக்கிறார், எந்த காரணத்துக்காக நேசிக்கிறார் என்றால், யாரெல்லாம் வந்து இப்படிப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு நீதியின் கொள்கைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுக்கு விருப்பமுள்ளவர்களாக இன்னைக்கு நம்ம வந்து இந்த பாவத்தோடு கூட அல்லது இந்த அழிந்து போகும் சரீரத்தில் வரக்கூடிய எல்லா பாவங்களோடு கூட நம்ம எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறதுனால தேவன் நம்மளை எப்படி அழைக்கிறார்னா, டியர்லி பிலவுட், பிரியமான ஜனங்களே, பிரியமானவர்களே, என்னால் நேசிக்கப்பட்டவர்களே என்று அவர் அழைக்கிறார். எதுக்காகனா இப்படிப்பட்ட ஒரு முயற்சி யார் எடுத்திருக்கிறாங்களோ அவங்க தான். அப்ப பாவத்தை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு மனநிலையில யார் வந்து இந்த ஒரு அழைப்புக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பேர் பொருந்துமே தவிர, ஒருவேளை இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்து பாவத்தை எதிர்த்து போராடாம சும்மா இருந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களே தேவன் இப்படி அழைக்கவே கண்டிப்பா அழைக்க மாட்டார். இப்படி இந்த பாவத்தை உலகத்துல எங்கும் நிரம்பி இருக்கிற நம்மளுக்குள்ள மட்டுமில்ல, நம்ம சுற்றிலும் முழு உலகமும் எதுல ரொம்ப இருக்குது. முதலாம் உலகம் பாவத்துல ரொம்பும் போது தேவன் அழைச்சார், முடிவுக்கு கொண்டு வந்தார், அப்ப கொஞ்சம் கம்மியாச்சு. இப்ப இரண்டாம் உலகத்தின் முடிவின் பாகத்தில் இருக்கிறோம், இதையும் தேவன் அழிக்க போகிறார். அந்த டைம்ல பாவம் எப்படி இருக்கும், நிறைஞ்சிருக்கும். அவர் முடிக்கிறார், அந்த அந்த ஒரு உலகத்தை முடிக்கிறார் அப்படின்னா அந்த எல்லையை அது தொட்டிருக்கும், இனி விட்டாக்க எல்லையை தாண்ட முடியாது. எப்படி ஒரு அணையில தண்ணி எவ்வளவு லெவலுக்கு வந்து நிக்குமோ அவ்வளவு லெவலுக்கு தான் நிக்க முடியும், அதுக்கு மேல வந்தா அது தண்ணி வெளியே வந்துடும். அப்ப அந்த எல்லை வரைக்கும் தான் தேவன் அனுமதிப்பார், அதுக்கப்புறம் அதை அழிப்பார். அப்படின்னா இந்த உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம், நம்மை சுற்றி எங்கும் இதைத்தான் இருக்குது, இந்த காத்து தான் வீசிட்டு இருக்குது, இதைத்தான் நம்ம சுவாசிக்கிறோம், இதைத்தான் நம்ம யோசிக்கிறோம், இதைத்தான் சாப்பிட்றோம், இதைத்தான் என்ன வேணாலும் எங்க போனாலும் வந்தாலும் நம்மை சுற்றி பாவ கரை இருந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கூட இப்படிப்பட்ட பாவ உலகத்துல அதை வெறுக்கிறதுக்கு யாரு முயற்சி எடுத்திருக்கிறாங்களோ அவர்களை தேவன் தம்மால் நேசிக்கப்பட்டவர்களாக அழைக்கிறாரு. ஆனால் உலகம் இவர்களை எப்படி பார்க்கும், நம்முடைய கர்த்தர் இயேசு அதை பத்தி பேசினாரு, தம்முடைய சீஷர்கள் மத்தியில தன்னை ஒரு உதாரணமாக வச்சு பேசினாரு. அவர் இந்த உலகத்தில் வந்த போது கூட அவரை சுற்றி பாவம் நிறைந்திருந்தது, அவரை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாமே பாவத்தால் கரைப்படிந்திருந்தது. அந்த டைம்ல தம்முடைய சீஷர்களுக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்க பாருங்க, அது எந்த அளவுக்கு பொருத்தமாக நமக்கும் இருக்கிறது என்பதை நம்ம படிக்கலாம். யோவான் 15:16.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள்.
நெக்ஸ்ட் வசனம் போடுங்க, 18.
உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள்.
அப்புறம்
நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
தேவனுடைய நேசிக்கப்பட்ட ஜனங்களுடைய நிலைமை பத்தி பேசுறாரு நம்முடைய கர்த்தராக இயேசு. இந்த உலகம் இப்படிப்பட்ட பாவத்தில் நிலைமை இருக்கும் போது பாவத்தை எதிர்த்து போராடுறதுக்கு யாரெல்லாம் முயற்சி எடுத்து இந்த ஒரு தேவனுடைய ஜனங்களாக மாறிக்கிறாங்களோ அவங்களை இந்த உலகம் என்ன பண்ணும் என்று முன்னுரித்து இருக்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் இன்னைக்கும் நடந்து கொண்டிருக்குது. உலகம் என்ன பண்ணிருக்குது, கர்த்தராக இயேசு என்ன பண்ணிருக்குது, பகைத்தது போலவே உங்களையும் பகைக்கும். ஆனால் சீசர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை கொஞ்சம் ரிட்டர்ன் போங்க, 16 போங்க. நம்ம படிக்கும் போது அந்த லாஸ்ட் லைன் மட்டும் நம்ம படிக்கலாம், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தேன். உங்கள் கனி என்றால் என்னங்க, உங்கள் கனி என்பது அந்த கனி என்பது எதை குறிக்கும், அந்த குணங்கள் இல்லைங்களா, கனிகள் என்பது குணங்கள். பின்ன நம்ம கிட்ட என்ன இருக்குது, அந்த மாதிரி செடியை நேரடி எடுக்க முடியாது. அப்ப கனி நிலைத்திருக்க முடியும், நிலைத்திருக்குதுன்னா அதை நம்ம இங்கிலீஷ்ல படிக்கும் போது எப்படி இருக்குது அந்த வார்த்தைகள் நம்ம படிச்சோம்னா, அதாவது that you should go and bring forth fruit, that your fruit should be permanent. உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கணும், நிலைத்திருக்கும்படி, பர்மனன்ட். பாருங்க அந்த வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணிக்கிறாரு, அந்த குணங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த குணங்கள் அது நிலைத்திருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும் இப்படி சொல்லிட்டுகிறார். அப்போ இந்த நம்மளுக்குள் நம் வர வைக்க வேண்டிய அந்த கனிகள் அல்லது அந்த குணங்கள் தற்காலிகமானதாக இருக்கக்கூடாது, அது வந்து நிரந்தரமாக இருக்கணும். ஒருவேளை நம்ம ஒரு மகிமையான தேவனுடைய குணங்கள் நம்மளுக்குள்ள வர வச்சு அதை நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க பாதியில, அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னா, திருப்பியும் பழையபடி அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும், திருப்பியும் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும், எல்கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி அது வேஸ்டா போகும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோமோ அதுல இருந்து ஸ்டெப் வச்சு இன்னொரு ஸ்டெப் அப்படி போகணும். அதனாலதான் ஜீசஸ் அங்க சொல்லும் போது அங்க உங்கள் மத்தியில உங்களுடைய கனி அது என்னென்றைக்கும் நிலைத்திருக்கணும், அது பர்மனண்டா இருக்கணும் என்று அவர் விரும்புகிறார். ஆனாலும் கூட உலகம் என்ன பண்ணும், உங்களை பகைக்கும். உலகம் பகைக்கும் என்ன அர்த்தம், ஆம் சகோதர சகோதரிகளே, முக்கியமான பாயிண்ட் இயேசு பேசுறாங்க, நான் உலகத்தானா இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், உலகத்தில் தான் இருக்கிறேன் ஆனா உலகத்தானாக இல்லை, உலகத்தின் படி இல்லை, உலகத்தின் பிரகாரம் இல்லை, உலகத்தின் பாரம்பரியங்கள், உலகத்தின் மூட நம்பிக்கைகள், உலகத்தின் கலாச்சாரத்தின் படி, உலகத்தின் பழக்க வழக்கங்களின் படி நான் இல்ல. ஏன்னா இயேசு அப்படித்தான், உலகம் கர்த்தர் பரலோகத்திலிருந்தே வந்தாரு, இந்த உலகத்துல வாழும் போது உலகம் பரலோகம் மாதிரி இல்ல, இது பாவம் நிறைந்த உலகம், இந்த உலகத்துல பரலோகத்துக்குரிய குணங்களை தாங்கி வந்தார், அந்த குணங்களை வளர்த்தார். அப்படி இருக்கும்போது அறியாமையில் இருளில் இருந்த ஜனங்களுக்கு இந்த வெளிச்சத்துக்குரிய குணங்கள் மகிமையான குணங்கள் புரியல, அதனால உலகம் அவரை என்ன பண்ணுச்சாங்க, பகைத்தது. அதனாலதான் அதே விதமாகத்தான் இயேசு அன்னைக்கு அருமையா சொல்லிக்கிறார் நம்மளுக்கு, உலகம் என்ன பண்ணும், உங்களை பகைக்கும். நம்ம எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும், இன்னைக்கு நம்மளுடைய சொந்தம் பந்தம், இன்னும் நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பாரம்பரியங்கள், கலாச்சாரங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கு எல்லாருமே நம்மள போய்க்கிறோங்க. நம்ம கிட்ட வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒட்டுறவு வைக்க முடியறதில்ல, நம்மளும் வைக்க முடியறதில்ல, நம்மளும் அதிகமா க்ளோஸா போக முடியாது, போறதில்ல, அவங்களும் நம்ம கிட்ட க்ளோஸா வர முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா அவர்களை பகைக்கிறார்கள். அப்ப தேவனுடைய இந்த தேவன் நேசிக்கக்கூடிய ஜனங்களை கண்டிப்பாக இந்த உலகம் என்ன பண்ணும், பகைக்கும். ஒருவேளை உலகம் சிநேகம் செஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகம் பகைக்கிறதுக்கு பதிலாக நேசி அதாவது அன்பு காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய அர்த்தம் என்ன இல்லைங்களா? உலகம் வந்து நம்ம கூட ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுனாக்கா என்ன அர்த்தம்னா நம்ம சத்தியத்தில் இல்லைன்னு அர்த்தம், நம்ம தேவனுடைய மக்கள் இல்லைன்னு அர்த்தம், கர்த்தருடைய ஜனங்கள் இல்லைன்னு அர்த்தம். உலகம் நம்ம என்ன பண்ணும், பகைக்கணும். சத்தியத்தில் இல்லாத ஜனங்கள் நம்ம பகைக்க வேண்டும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம். அப்போ இந்த மாதிரி குணங்கள் நம்ம வச்சு நம்ம இந்த உலகத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது, வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, வேலை செய்கிற இடங்கள்ல அல்லது நம்ம போகக்கூடிய இடங்கள்ல பக்கத்துல பழகக்கூடிய வீடுகள்ல இப்படியெல்லாம் இந்த ஒரு குணங்களே நம்ம உள்ள வச்சு பழகும் போது கண்டிப்பாக அந்த ஜனங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா ஒரு அருவறுப்பு போல தெரியும் அவங்களுக்கு. இவனுங்க ஏன் இப்படி இருக்கிறானுங்க, இவனுங்க பிழைக்க தெரியாம இருக்கிறானுங்க, அல்லது இவர்கள் பைத்தியக்காரங்களா இருக்கிறாங்க, அல்லது இவங்களை வந்து இவங்க விவரம் இல்லாத ஜனங்க, இவங்க வெகுளியா இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. இவன் லஞ்சமே வாங்கறது இல்ல, லஞ்சமே வாங்கறது இல்ல, அப்போ கண்டிப்பா அவனுக்கு என்ன பேர் வைப்பாங்க, பரவாயில்ல நல்லவன் சொல்லி சர்டிபிகேட் கொடுப்பாங்களா, இவன் பொழக்க தெரியல இவனுக்கு வாய்ப்பு வந்து விடுறான் அப்படி சொல்லுவாங்க, இன்னும் நிறைய பேரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். அப்ப பாவத்தை எதிர்நோக்கி அதாவது எதிர்த்து போராடும் போது இன்னும் நம்ம சொல்ல போனா சுயநலம் இல்லாத வாழ்க்கையை நாம் அவர்களிடத்தில் காண்பிக்கும் போது, அல்லது வீண் பெருமை இல்லாத வாழ்க்கை வாழும் போது, எளிமையான வாழ்க்கை வாழும் போது, உண்மையான வாழ்க்கை வாழும் போது, உண்மை நேர்மை மற்றும் அன்பு பொறுமை இப்படியெல்லாம் குணங்கள் காமிச்சு அவர்களிடத்தில் நம்ம வாழும் போது அவங்களுக்கு அது கண்டிப்பா பிடிக்குமா பிடிக்காதா, பிடிக்குமா? இந்த குணங்கள் பிடிக்குமா அவங்களுக்கு? கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை ஒரு த்ரில்லிங்கா போகும். ஒருத்தனை பகைக்கணும், ஒருத்தனை பார்த்தா அவர் திருப்பிட்டு போகணும், அப்ப அது ஒரு த்ரில்லிங் லைஃப்ல. ஒருத்தனை ஏமாத்தி பொழைக்கணும், பணக்காரன் ஆகணும், அவ அது ஒரு த்ரில்லிங் இருக்கும். இது நம்ம அப்படி இல்லை, இவனுக்கு என்ன மண்ணு மாதிரி இருக்கிறானுங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறானுங்க, எந்த ஒரு முயற்சி எடுக்கிறது இல்ல, குறுக்கு வழி கையாளுறது இல்ல, இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெகுளி மாதிரி போயிட்டுக்கானுங்க. என்ன வாழ்க்கையில் இவங்களுக்கு த்ரில்லிங் இருக்குது, நல்லா ஒரு திருப்தியா சாட மாட்டேங்கிறானுங்க, நல்லா ஒரு நீட்டா துணிமணியும் போட மாட்டேங்கிறானுங்க, நகையும் போட மாட்டேங்கிறானுங்க நிறையா, அல்லது வந்து ஒரு ஆடம்பரமாவும் போக மாட்டேங்கிறானுங்க. என்னதான் வாழ்க்கை வாழானுங்க, இவனுக்கிட்ட நம்ம சாவகாசம் வச்சுக்கவே கூட இல்ல, ஒரு நல்லது கெட்டது கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறானுங்க. அதான் ரீசெண்டா நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும். எங்களுடைய ஒரு பிளட் ரிலேஷன்ஸ்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, ஒரு வளைகாப்பு நடந்துச்சு, அதுக்கு அழைப்பு வந்துச்சு, அது ஞாயிற்றுக்கிழமை நாள். எப்படி போக முடியும், கண்டிப்பா போக முடியாது, நம்ம போகல. அப்ப நம்ம மீட்டிங் போயாச்சு. அன்னைக்கு நம்முடைய சகோதரர் புருஷனோ சப்ஜெக்ட் எடுக்கிறாரு, விட்டுட்டு எப்படி போக முடியும், அப்ப நாம இங்க இருக்கிறோம். ஆனால் அங்க போகும்போது அங்க சொன்ன அந்த கேட்ட அந்த வார்த்தைகள் ரொம்ப தமாஷா இருந்துச்சு நம்மளுக்கு, ஆனா அவங்க ரொம்ப சீரியஸா சொன்னாங்க. அந்த வார்த்தைகள் என்ன சொல்லிட்டாருனா, புருஷனை பிரிதர் இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வரமாட்டாரா, ஆனா வளகாப்ப வருஷத்துல ஒரு டைம் தானே வரும், அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்க, இங்க போறீங்களே, என்னையா ஸ்டடி சப்ஜெக்ட் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ பாருங்க எப்படி கேட்கறாங்க, இந்த உலகம் இதனுடைய மேன்மை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் இந்த வகையில் அநேக உதாரணங்கள் நம்மளால சொல்ல முடியும். அப்போ உலகத்தை ஒருவேளை நம்ம திருப்திப்படுத்த நம்ம முடிஞ்சோம்னா கண்டிப்பா கர்த்தரை திருப்திப்படுத்த மாட்டோம். ஒருவேளை கர்த்தரை நம்ம திருப்திப்படுத்தணும்னா உலகத்தை திருப்தி பண்ண மாட்டோம். அப்ப ரெண்டுக்கும் நேரடி எதிராக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் இந்த விஷயங்களை தெளிவாக புரிஞ்சிருந்தாங்க. அப்ப உலகத்தோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவு எப்படி இருக்குது நமக்கு அப்படின்னா, அது ஒரு பகைமை. உலகத்தோடு கூட இருக்கிற அந்த ஒரு உறவு ஒரு பகையாக இருக்குது. ஒருவேளை நம்ம உலகத்தோடு கூட நேசித்தோம்னா, நம்ம சொந்த பந்தம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சத்தியத்தினால ஜனங்களுக்கு நம்ம போயிட்டு நம்முடைய நேரம் நம்முடைய உடன்படிக்கை செய்த நேரங்களை போய் வீணடிச்சோம்னா, வசனங்களில் நம்ம பார்க்கலாம் அது எப்படி எவ்வளவு பயங்கரமான வசனங்களாக இருக்குது, எச்சரிப்பாக இருக்குது. யாக்கோபு அப்போஸ்தலர் அதை பத்தி எழுதும் போது, யாக்கோபு 4:4 நம்ம பார்க்கலாம்.
விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான்.
ஆமா, இங்க எவ்வளவு மோசமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க கவனிச்சீங்களா? இது வந்து நேரடி அர்த்தம் இல்ல, நேரடி ஆட்கள் பத்தி பேசுறது இல்ல, இந்த மாதிரி தப்பு செய்யறவங்கள. இது யாருக்கு யார பத்தி பேசிட்டு இருக்கிறாரு? இந்த ஒரு பரம அழைப்புக்குள்ள வந்துட்டு உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டு உலகத்தின் பாரம்பரியங்களுக்கு தங்களை உட்படுத்தி இன்னும் உலகத்தின் ஜனங்களோட கூட ஐக்கியம் வச்சுட்டு தேவனுடைய சத்தியத்துக்கு இரண்டாவது இடம் கொடுத்து இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே யாக்கோபு அப்போஸ்தலர் அவர் ரொம்ப கடினமான ஆள் மாதிரி தெரியுது. ரொம்ப திட்டுதல ரொம்ப பெஸ்ட் அவர் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் அந்த ஆதிகால சபைகள்ல அவர் நிறைய விஷயங்கள் வந்து அந்த சபைகளை வழிநடத்தும் போது நிறைய விஷயங்களை பேசிக்கிறாரு. நிறைய அந்த இந்த மாதிரி கமிட்டி இதுலாம் வந்து தலைவராக இருந்து அநேக பிரச்சனைகளை அவர் தீர்த்து வச்சுக்கிறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழி போல இருக்குது. அதனாலதான் அவர் வந்து எப்படி திட்டிக்கிறார் பாருங்க. அந்த வார்த்தைகளை படிச்சா நம்மளுக்கு உரைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளே அங்க படிச்சுக்கிறாங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. யாராவது உலகத்தை சிநேகிச்சாங்கன்னா அது வந்து எனக்கு எதிரி. அப்ப தேவன் சொல்றாங்க, அப்ப தேவனுக்கு எதிரி ஆகிட்டாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? தேவன் நம்மளுக்கு விரோதமாக ஒருவேளை வந்துட்டாருன்னா அது நம்ம எப்படி வெல்ல முடியும், அது எப்படி ஜெயிக்க முடியும் என்று நம்ம இன்னொரு வசனத்துல நம்ம வாசிக்கலாம். Romans 8:7.
எப்படி என்றால் மாம்ச சிந்தை மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய
போதுங்க. அந்த வசனத்துல நம்மளுக்கு தேவையான பகுதி மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. பாத்தீங்களா, இந்த மாம்சத்தை பத்தி எவ்வளவு விளக்கங்கள் கொடுக்கறாங்க, எவ்வளவு வசனங்கள் இருக்குது. நம்ம ஒரு 2-3 வசனங்கள் தான் வாசிக்கிறோம் இந்த மாம்சத்தை பத்தி. அது எப்படி சொல்லிடுக்கிறாரு, மாம்சத்துக்கு அடுத்த சிந்தனைகள் அது தேவனுக்கு விரோதமான பகை. அப்ப நம்ம எனிமீஸ் ஆயிடுவோம் தேவனுக்கு. தேவனுக்கு எனிமீஸ் ஆயிட்டு அப்புறம் கூட்டங்களுக்கு வந்துட்டு சகோதரர்கள் கூட பழகிட்டு என்ன பிரயோஜனம்? மாம்ச சிந்தையின் படி நடந்துட்டு உலகத்தோடு கூட ஒட்டுறவை வச்சு வாழ்ந்துட்டு அவங்கள திருப்தி பண்ணிட்டு அப்புறம் சகோதரர்களோடு கூட வந்து இருந்துட்டு சத்தியத்தையே கத்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒன்னா இதுல இருக்கணும், இல்லைனா அந்த பக்கம் போயிடணும். நோ ப்ராப்ளம், யாரும் கேட்க மாட்டாங்க. ரெண்டுலயும் அப்படி இருக்க முடியாது. அதுல ஒரு காலம் இதுல ஒரு காலம் வச்சுட்டு இந்த சத்தியத்துக்குரிய வாழ்க்கை அல்லது பரம அழைப்புக்குரிய வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன்னா உலகம் ஒரு வேறு திசையில போயிட்டு இருக்குது, சபை வேறு திசையில போய் கொண்டிருக்குது. நம்மளுடைய திசை வேற, அவங்களுடைய திசை வேற. அப்போ உலகம் அது கண்டிப்பாக நம்மளை பகைப்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது என்று நம்ப. அப்போ தேவனால நேசிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்துல கண்டிப்பாக அவர்கள் பகைக்கப்படுவார்கள். அதான் சொன்னார், எல்லாராலும் பகைக்கப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இயேசு அநேக இடங்கள்ல பேசுகிறாரு, அதே போல சீஷர்கள் அநேக இடங்கள்ல இந்த ஒரு உபதேசங்கள் நம்மளுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறார்கள். ஆக சகோதர சகோதரிகளே, இந்த பாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டம் இன்னைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார், அந்த சட்டத்திட்டம் கூட இன்னைக்கு உலகத்தின் ஜனங்களுக்கு அது பைத்தியமாகத்தான் இருக்கும். ஏன்னா புது சிஷ்யனுடைய சட்டப்பிரமாணம் என்னங்க? முதலாவது தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? எல்லா வகையிலும் அன்பு செலுத்தணும். அதே டைம்ல நம்ம நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு சட்டத்திட்டம் எல்லா வகையிலும் எப்படி எல்லாம் முடியுமோ எல்லா வகையிலும் அதை நம்ம செய்யணும். ஆனா இது நம்ம செய்யும் போது கண்டிப்பாக என்ன வரும், உலகத்துக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராது. கெட்டது செஞ்சில்ல, அன்பு காமிச்சு, அன்பு காமிச்சனா அவன் நம்ம பகைப்பான், அதுதான் ரிட்டர்ன் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம பகைச்சா அவன் பகைப்பான், அது அதுக்கு வந்து முயக்கு முய் மாதிரி வைப்பான். ஆனா நம்ம அன்பு காமிச்சனா அது நம்மளுக்கு பகைமையில வந்து முடியும். ஆக இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஜனங்கள் இந்த மாதிரி தெய்வீக நிலைப்பாட்டுக்குள்ள அவர்கள் தங்களை நிலைநிறுத்தும் போது அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான மேன்மை மகிமை இல்லை. ஆனால் யார் நேசிக்கிறாங்க, நம்மளுடைய பிதாவாகிய தேவன் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தைகள் சொன்னார், பிரியமானவர்களே, டியர்லி பிலவுட் அப்படி சொல்றார். அப்ப அந்த வகையில் இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால இப்படிப்பட்ட ஒரு வகுப்பாராக இப்ப நம்ம வந்து நிற்கிறோம். இப்படி வந்து நிற்கும் போது அங்க அப்போஸ்தலராகிய பவுல் சொல்றாரு, பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசசியும் நீங்க வேண்டும். அப்போ அந்த சுத்திகரிப்பு நம்மளுக்குள் மிக மிக அவசியம் என்று இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல அப்போஸ்தலராகிய பவுலுடைய ஆலோசனை என்ன, ஏன் இந்த ஆலோசனை கொடுத்தாரு? அதுதான் ஏற்கனவே நம்முடைய பாவங்கள் பலவீனங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசத்தின் மூலமாக நம்மளுக்கு அது மன்னிக்கப்பட்டிருக்குது. அதன் மூலம் நம்ம என்ன இருக்கிறோம், நீதிமான்கள் ஆகி இருக்கிறோம். அப்ப நீதிமான்கள் ஆகி இருக்கும் போது ஏன் வந்து திருப்பியும் நம்மளை சுத்திகரிக்க சொல்றாரு, என்ன காரணத்துக்காக அப்படி நம்ம பார்க்கும் போது, அது மட்டும் இல்ல நம்மளை அந்த பாவங்கள் பலவீனங்கள் பரிபூர்ணம் இல்லாத நிலைமை இவைகள் எல்லாத்தையும் மன்னிச்சது மட்டும் இல்ல நம்ம மேல நீதியின் சால்வை வேற போத்திக்கிறாரு, அதோடு கூட நம்மளுடைய மனசு கூட பாக்குறாரு. இப்ப நம்ம அந்த பாவத்தோடு கூட எதிர்த்து போராடக்கூடிய நிலைமை, அப்புறம் நீதியை விரும்பும் நிலைமை, இதெல்லாம் கூட பார்த்து கூட அங்க அப்போஸ்தலர்கள் பவுல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம பார்த்தனா, நீங்க மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா ஆசையும் நீங்கணும் அப்படின்னு ஏன் செகண்ட் டைம் சொல்றாரு? ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாம் மன்னிச்சாச்சே, எல்லாத்தையும் அவர் வந்து தன்னுடைய விலைக்கிரியத்தினால மூடிட்டாரு. அப்படி இருக்கும்போது ஏன் திருப்பியும் இதை வந்து நம்ம இடத்துல சொல்லுகிறார் என்ன நம்ம பார்க்கும்போது, அது கூட தேவனுடைய தெய்வீக திட்டத்தினுடைய நோக்கம் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. என்ன வகையில, எதுக்காக, என்ன நம்ம சொன்னா, இந்த ஒரு பாவத்தை வெறுத்தலும் நீதியை விரும்புதலும் நம்முடைய எண்ணங்களில் இருக்குது, ஆனால் இன்னும் செயல்பாடுகளில் வந்தாச்சா, செயல்பாடுகளில் இன்னும் முழுமை பெறவில்லை, இன்னும் முற்று பெறவில்லை, ஒரு முழு வடிவம் ஆகவில்லை. ஒரு அளவுக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம, ஒரு அளவுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால என்ன இருக்கும், அது முழுமை பெறுகிற வரைக்கும் நம்மளுடைய நம்மளுக்குள் இந்த ஒரு அபரிபூர்ணம் அல்லது வந்து அசுத்தம் நம்மளுக்குள் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு புது சிந்தனை, அதான் இன்னைக்கு உடன்படிக்கை எடுத்த சகோதர சகோதரிகள் இந்த பாயிண்ட் நீங்க கொஞ்சம் முக்கியமா கவனிக்கணும். அது நம்முடைய சகோதரர் ரெசல் அவர்கள் வந்து இந்த ரீபிரின்ஸ்ல அவர் கொடுத்திருக்கிறார் இந்த பாயிண்ட்ஸ். அது என்ன சொல்றாங்கன்னா, என்றைக்கு தேவனுடைய புதிய சிந்தனை நம்மளுக்குள் தேவன் விதைச்சாரோ அன்னைக்கு அந்த சிந்தனை அது வளர்ந்து இந்த பழைய மாம்சத்தை மாம்சத்தின் யோசனைகளை விழுந்து போன இந்த சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும், அதுக்குண்டான எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்போ எந்த சட்டத்திட்டத்தை பயன்படுத்தி எடுக்கணும்னா, இந்த தெய்வீக சட்டத்திட்டமாகிய அன்பின் சட்டத்திட்டம் பயன்படுத்தி அதை அந்த மாம்சத்தை கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதுதான் உடன்படிக்கை செய்த ஜனங்களுக்குரிய ஒரு முக்கியமான அவங்க செய்ய வேண்டிய வேலை. ஞானஸ்நானம் உடன்படிக்கை எடுத்துட்டா மட்டும் பத்தாது, அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது நம்மளுக்கு நிறைய வேலைகள். அந்த வேலைகள்ல மிக முக்கியமான வேலை என்னன்னா, இந்த பழைய சரீரத்தை கண்ட்ரோல்குள் கொண்டு வரணும், எது வரைக்கும், அது முழுமை பெறுகிற வரைக்கும். அநேக பேர் அநேக வருஷங்கள் பின்பு அநேக அனுபவங்கள் வாங்கின பின்பு, அதுல குறிப்பாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பெற்ற பின்பு, அதுல குறிப்பா பாவ மன்னிப்பு வாங்கி ரொம்ப வருஷங்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த புதிய சிந்தனையை பயன்படுத்தி அல்லது கிறிஸ்துவனுடைய சிந்தையை பயன்படுத்தி இந்த பழைய மனுஷனுடைய எல்லா தாளந்து திறமை எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு திருப்புறதுக்கு போராடாமல் விட்டு விட்டுட்டாங்கன்னா எதை இழந்து விடுவோம் என்றால் அந்த புத்திர சுவீகாரம் சன்ஷிப் அதை நாம் இழந்து விடுவோம். நீங்க யோசித்து பாருங்க, தேவன் வந்து நம்மளை என்னவாக இன்னைக்கு அழைக்கிறார், தேவன் தம்முடைய ஆவி கொடுத்து இன்னைக்கு நம்மளை நாம் தேவனை எப்படி அழைக்க முடியும், அப்பா பிதாவே, அப்பா பிதாவே என்று அழைக்கும் ஒரு புத்திர சுவீகாரம் கொடுத்துக்கிறார். ஆனா அதை வாங்கினதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை, அதாவது பழைய சிந்தனையை அல்லது பழைய மனுஷனை ஒரு கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரலாம, நம்ம ஒரு சும்மா இருந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்குள் இருக்கும் அந்த புத்திர சுவீகாரம் அது எடுக்கப்பட்டு விடும். அது எடுக்கப்படுறதுனால என்ன நஷ்டம் என்றால் அது சிறுமந்தையின் வாய்ப்பு நம்மளிடத்திலிருந்து எடுக்கப்படும். மனவாட்டி ஆக முடியாது, ஆட்டுக்குட்டியானவருடைய மனவாட்டி ஆக முடியாது. எங்க போயிருவோம், அதை விட நம்மளுக்கு மோசமான ஒரு நிலைமை வேற ஒண்ணுமே நம்ம சொல்ல முடியாது. ஆக சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கும் போது இங்க தேவன் கொடுத்திருக்கிறார் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த இடத்துல அந்த நம்மளுக்குள் சுத்திகரிக்கும் அந்த வேலை, அந்த சுத்திகரிப்பின் மூலம் நம்ம பரிசுத்தமாகும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்ப அந்த சுத்திகரிக்கக்கூடிய அந்த வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக என்றால் நாம் ஒரு அருமையான குணங்கள் நம்மளுக்குள் வர வைக்கிறதுக்காக. ஏற்கனவே நம்மளுக்குள் என்ன இருக்குது, ஆதாமின் வம்சாவளியாக வரக்கூடிய பாவங்கள் இருக்குது. அது இல்லாமல் நாமே விரும்பி செய்யக்கூடிய அசுத்தங்கள் இருக்குது, அப்புறம் விரும்பாமல் செய்யக்கூடிய அசுத்தங்கள் இருக்குது. அப்ப நம்ம விரும்பாமல் செய்யக்கூடிய அசுத்தங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்குது, அது கவர் ஆயிடும், அது நம்மளால முடியாது. அது தேவன் அதுக்கு வந்து அறிக்கை செய்யும் போது, மனப்பூர்வமாக அறிக்கை செய்யும் போது, மனஸ்தாபப்படும் போது அந்த பாவங்கள் மறைக்கப்படும். ஆனால் நீங்க சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை, அதாவது மாம்சத்திலும் ஆவையிலும் உண்டான எல்லா அசுசியும் அப்படின்னா மனப்பூர்வமான பாவம் பத்தி பேசுறாங்க. இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். அப்ப மனப்பூர்வமான பாவத்துக்குள்ள நம்ம இந்த விதமான ஒரு ஆசீர்வாதங்களுக்கு பின்பு ஒரு வேலை நம்ம போனோம்னா அது வாய்ப்பு கிடையாது. அதனாலதான் சொல்றாரு, அப்படிப்பட்ட அசுத்தங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய எல்லா பெரும் முயற்சிகளும் எடுக்கணும். ஆனால் எடுத்து நம்ம தகுதியானோம்னா முதலாம் முயற்சியல்ல, நம்மளுக்குள் பாவத்தின் ஒரு சின்ன புள்ளி கூட இருக்காது. நம்மளுக்குள்ளாக எல்லா விதமான பலவீனங்களும் இருக்காது, ஒரு கொஞ்சம் கூட இருக்காது, அதனுடைய கரை கூட இருக்காது, அது இருந்த இடம் கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிருவோம். முதலாம் உயிர்த்தெழுதல் நம்ம வாங்கும் போது அப்ப நம்முடைய சரீரம் அதே போல நம்மளுடைய சுபாவம் எல்லாமே மாற்றப்பட்டிருக்கும். அது கர்த்தர் போல இருக்கும், அது பரிசுத்தமானதாக இருக்கும். ஆனா அது வரைக்கும் இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த ஒரு குணங்கள் எப்படி வரணும்னா, இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற, அதாவது மனசிலும் இருக்கிற அசுத்தங்கள் நீக்கும் போது நம்மளுக்குள் குணங்கள் வரும். அது எப்படிப்பட்ட குணங்கள்னா, அது நல்ல ஒரு பொடியாக்கப்பட்ட குணங்கள். பொடியாக்கப்பட்டதுன்னா ஃபைன் கேரக்டர்ஸ். அது நம்ம நிழல்ல பார்க்கிறோம், அந்த ஆசிரியப்பு கூடார நிழல்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அதாவது பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கம் இல்லைங்களா, அது மாதிரி நம்முடைய குணங்கள் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி ஃபைனா இருக்கும் அந்த குணங்கள். அந்த குணங்கள் நம்மளுக்குள்ள வருவதற்காக தான் இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆனா ஏற்கனவே இந்த அழைப்புக்குள் வருவதற்கு முன்பாக இருந்த பாவங்கள் அது மூடப்பட்டிருக்குது. ஆனால் அதற்கு பின்பு வரும் பாவங்கள் கண்டிப்பாக அதை சுத்தப்படுத்த வேண்டியது அது நம்முடைய கடமையாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நாம் ராஜ்யத்தின் புத்திரர்களாக இருக்க முடியாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவன், அதாவது தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த ஒரு ராஜ்யத்துல ஆபிரகாமினுடைய வம்சமாக சந்ததியாக வாக்கு தத்தத்தின் மக்களாக நம்ம இருக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் எப்படி நம்மளை சுத்திகரிக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, இது ஆதாமுக்குள்ளாக வரக்கூடிய பாவத்தை அல்ல, அது நம்மளால என்ன பண்ண முடியாது. ஆதாமுக்குள்ளாக வரக்கூடிய, அதாவது வம்சாவளியாக வரக்கூடிய எரிடிட்டி இல்லைங்களா, ஜீன்ல வருது, அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வந்து தேவனிடத்தில் வரக்கூடிய, இருந்து வரக்கூடிய ஒரு இலவசமான கிருபை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவைகளை தேவன் இலவசமாக நம்மளுக்கு அது சுத்திகரிப்பு செஞ்சிருக்கிறாரு. ஆனால் அதற்கு பின்பு நம்மை நீதிமான்களாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலம் நம்மளுக்குள் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அப்ப நம்மளுக்குள் அந்த பரிசுத்த ஆவியினுடைய அந்த வழி நடத்துதல், அந்த ஒரு உணர்த்துதல் நம்ம வாங்கின பின்பு, இன்னும் தேவனுடைய எல்லா விதமான சத்தியங்களின் மூலம் வெளிச்சத்துக்குள் வந்த பின்பு, நம்ம இன்னைக்கு இந்த ஒரு நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக விரும்புகிறவர்களாக நம்ம மாறின பின்பு, அதற்கப்புறம் இப்படிப்பட்ட பாவங்கள் அல்லது வந்து அசுத்தமான காரியங்கள், அது ஆங்கிலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு யூஸ் ஆயிருக்குது, ஃபில்தினஸ், அந்த வார்த்தைகள் நம்ம ரொம்ப மோசமா இருக்குது. அப்படிப்பட்ட மோசமான காரியங்கள் நம்மளுக்குள், அதாவது மனப்பூர்வமான அந்த பாவங்கள் நம்மளுக்குள் அது வந்துச்சுனாக்கா அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக உண்மையாக இருந்தோமானால், அந்த பாவங்களிலிருந்து நம்ம விடுதலை ஆகிறோம், அதாவது சுத்திகரிப்பு நம்ம செய்தோமானால், அங்க நம்ம பார்க்கிறோம் தேவன் இந்த இடத்துல கூட இன்னொரு கிருபை வச்சிருக்கிறாரு. இந்த மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற எல்லா அசுத்தங்களும் நீங்கிறதுக்கு நம்ம போராடினாலே போதும், போராடுறதுக்கு மனசு இருந்தா போதும். ஏன்னா அது கூட ஆதாமுடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்குறதுக்கே நம்மளால முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுக்குள் இப்ப நம்மளாகவே செய்யக்கூடிய பாவங்கள் வேற இருக்குது. அப்ப அந்த பாவங்கள் காங்க நம்ம போராடும் போதே தேவன் அங்க ஒரு கிருபை நம்மளுக்கு வச்சிருக்கிறார். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற பாவங்களை நீக்குவது என்பது ஒரு கடினமான வேலை அல்லது ரொம்ப ஒரு எப்படி சொல்லனா ரொம்ப ஒரு டிடிஎஸ் சொல்றாரு, கடினமானது மட்டுமில்ல ரொம்ப ஒரு பாரமானதுன்னு கூட சொல்ல முடியாது. டிடிஎஸ்ன்றது வந்து சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை, கரெக்ட், நம்மளுக்கு கடினமான மற்றும் சோர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்களை வெளியெடுத்து போடுறது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, சில நேரங்களில் உற்சாகமா இருக்கும் போது ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்குள்ள இருக்கிற இந்த அசுத்தங்களை வெளியெடுத்துருவோம். ஆனா கொஞ்ச காலம் சென்ற பின்பு கொஞ்சம் அந்த பாவ காரியங்கள் நம்மளுக்குள் தலை தூக்கும் போது, அதை மேற்கொள்ள முடியாமல் போகும்போது கண்டிப்பா நம்மளுக்குள்ள என்ன வரும், ஒரு சோர்வு வருதா இல்லைங்களா. இதெல்லாம் அனுபவங்கள் தான் நான் பேசுறேன், எல்லாத்துக்கும் அந்த பர்சனல் அனுபவங்கள் இருக்கும். அப்ப என்ன, அதனாலதான் இது வந்து ஒரு கடினமான வேலை என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் ஏன் இது கடினமான வேலை என்றால், இந்த மாம்சம் இந்த சரீரம் எதன் அஸ்திபாரத்தின் மேல் இருக்குது என்றால், அது ஒரு பயங்கரமான ஒரு சின்ன இருக்கு. உலகத்தையே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிற ஒரு பாவம் எதுனா சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் இல்லைங்களா. அது பாவம்னே தெரியாது, ஒரு காலத்தில் நம்மளுக்கு கூட தெரியாம இருந்தோம். சுயநலம் என்பது பாவம், அது பயங்கரமான பாவம், அது இருக்கிறதுலயே நம்பர் ஒன் சின். உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் இன்னைக்கு அதனுடைய கோர பிடியில் இருக்கிறாங்க, சுயநலம் என்கிற கோரப்பிடி. தாங்கள் தங்களுடைய குடும்பம் தனக்கு என்று அதை தவிர வேற எதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உதவி செஞ்சாலும் கூட அதுல ஒரு சுயநலம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஒரு சுயநலத்தின் அஸ்திபாரத்தில் இந்த உலகம் இருக்கும்போது, அந்த சுயநலமே ஒரு பாவம் என்று தெரியாத நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால, இப்ப நம்ம கூட அப்படித்தான் இருந்தோம். இப்ப நம்ம இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம், இப்ப அதை எடுக்கிறது என்பது ரொம்ப அதனாலதான் இது ஒரு கடினமான வேலை என்று இங்க நம்ம பார்க்கிறோம். ஆனால் சகோதர சகோதரிகள், இங்க நம்ம பார்க்கிறோம், இது நம்ம எண்ணத்துல கொண்டு வந்தாலே தேவன் நம்மை நேசிக்கிறார். ஒருவேளை இதை வந்து நம்ம மனதளவிலிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தா கூட போதும். ஏன்னா செயல்பாடுகள்ல இன்னும் நம்மளுக்குள் என்ன இருக்கும், அது கண்டிப்பா செயல்பாடுகளில் அது வராது. ஏன்னா தேவன் நம்முடைய செயல்பாடுகளை அவர் பார்க்கறதில்லை. ஆரம்பத்தில் இதுக்கு உண்டான எல்லா பிரயாசங்களும் எடுத்தாலும் கூட கொஞ்ச காலத்தில் எப்படி நம்ம போயிடுவோனா, எப்படி போயிருவோனா, ஆரம்பத்திலன்னு பார்த்தீங்களா அதை விட மோசமான நிலைமைக்கு போயிடுவோம் சில நேரங்களில். ஆனால் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அதாவது அவர் என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு அநேக சகோதரர்கள் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கிறோம். சத்தியத்தில் இருந்த சகோதரர் ஒரு காலத்தில் ரொம்ப வைராக்கியமாகவும் ரொம்ப வாஞ்சியாகவும் சத்தியத்துக்காக தங்களுடைய ஜீவன் கொடுத்து கொண்டிருந்த சகோதரர்கள் கூட ஒரு காலங்களில், ஒரு காலகட்டங்களில் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த முயற்சிகள் அவங்க எடுக்கும்போது அதில் தோல்வி அடைஞ்சதுனால சத்தியத்தை விட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மேலும் மேலும் இருளில் போயிருக்கிறாங்க, மேலும் மேலும் அசுத்தங்களில் போய் மாட்டிட்டாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் பேதர் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாரு, நாயும் பன்னியும். என்ன எக்ஸாம்பிள் வருது? நாய் வந்து நல்ல மிருகமா கெட்ட மிருகமா? நாய் வந்து சுத்தமான விலங்கா அசுத்தமான விலங்குங்களா? ஏன் அசுத்தமான விலங்கு சொல்றோம்? தன்னுடைய வாமிட்டே அது என்ன பண்ணும், வாந்தியே சாப்பிடும். அதே போல பன்னி, பன்னி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கிறாரு. பன்னிக்கு என்ன எக்ஸாம்பிள்? அதை நல்லா குளிப்பாட்டி நல்லா ஃபேரன்ல ஒளியெல்லாம் போட்டு பவுடரெல்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணனால கூட அது எங்கதா போய் தூங்குறதுக்கு விருப்பம். நீங்க நம்ம பெரிய பங்களாவில் வச்சா கூட அது வந்து அந்த அந்த இதுல அழுகு குளத்தில் போய் படுத்துக்கு, குட்டையில போய் படுக்கிறதுக்கு தான் விரும்பும், சேத்துல போய் படுக்கிறதுக்கு தான் அதுக்கு வந்து பிடிக்கும். அது மாதிரி இங்க ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்கிறாங்க அப்போஸ்தலர்கள். இந்த விதமாக நம்ம எடுக்க வேண்டிய அசுத்தங்களை எடுத்துட்டு மீண்டும் அதே அசுத்தங்களில் சிக்கி கொண்டோம்னா நம்ம நாய் ஞாபகத்துக்கு வந்துக்கணும் மைண்ட்ல, அப்புறம் பண்ணி ஞாபகத்துக்கு வந்துக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஜாக்கிரதை இருக்கிறதுக்கு ஒரு அந்த வார்த்தைகள் உதாரணங்கள் வந்து அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அது ரொம்ப கடினமான வார்த்தைகள் பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை சபை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக. பாத்தீங்களா? அப்போ சகோதர சகோதரி நம்ம பார்க்கிறோம், தேவன் விரும்பாத குணங்களை ஒன்ஸ் நம்ம வெறுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அந்த வகையில் இந்த மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பாவம் அல்லது ஒரு கோர பிடி மனுஷங்கள் இருக்கிறாங்க, இந்த சுயநலம், இந்த சுயநலம் அதுக்கு நம்ம திரும்பிட்டோம்னா அதை விட மோசமான பாவம் ஒண்ணுமே கிடையாது என்று நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம செயல்பாடுகள்ல இன்னும் கூட சில நேரங்களில் நம்ம சுயநலம் காமிக்கிறோம். ஆனால் நம்ம சகோதரர்கள் மத்தியில நம்ம எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பழகிட்டு வரும்போது, கடந்த வருஷத்துல பார்க்க மகாநாட்டில் நம்ம பார்க்கும் போது, இந்த மகாநாட்டில் பார்க்கும் போது நல்ல ஒரு மெச்சூரிட்டி தெரியுது சகோதரர்கள் மத்தியில், எல்லார் மத்தியிலையும் அந்த ஒரு ஒரு முதிர்ச்சி தெரியுது. ஏன்னா இந்த சத்தியத்தின் ஒரு வளர்ச்சி நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்குது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ராத்திரி படுக்கிறதுக்கு முதலே பெட்டு தலைகாணியில் எடுத்து வச்சுக்குவாங்க. இன்னைக்கு இப்ப அப்படி எடுத்து வைக்கிறது இல்லை. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணு பார்த்தாக்கா இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இது வந்து என்னன்னா சுயநலத்தினுடைய ஒரு ஒரு புள்ளி. இது ஒரு சிம்பிள் சிம்பிள் மேட்டர். இது கூட ஒரு சுயநலத்தினுடைய ஒரு ரூபம், ரூபமா இல்லையா? இல்லைங்களா? எனக்கு அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம்ல, அப்ப அதுக்கு பேர் என்ன? சுயநலம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்ல நீங்க வைங்க, இது வந்து ஒரு உதாரணம் சொல்றேன். ஆனா பெரிய பெரிய விஷயங்கள் இருக்குது, பண விஷயங்கள் இருக்குது, அதே போல டீலிங்ஸ் சகோதரர்களுக்குள்ளுக்கிற டீலிங்ஸ் இருக்குது, அதே போல அன்பு காமிக்கிற விஷயங்கள் இருக்குது. இதிலெல்லாம் கூட நம்ம முதிர்ச்சி தேர்ச்சி இன்னைக்கு நம்மளுக்கு தெரியுது. ஆம் சகோதர சகோதரி, அதை வந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நிறைய புது சகோதரர்கள் நம்ம மத்தியில எல்லாம் பேசும்போது அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க நம்முடைய சகோதரர்களுடைய நடவடிக்கைகள் மற்றும் அவர்களுடைய முதிர்ச்சி, அந்த குணங்கள் இருக்கக்கூடிய முதிர்ச்சி ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு அதை கேட்கறதுக்கு. ஆனால் இந்த பிரதர் இங்க வந்து இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையா நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் ஒன்ஸ் நம்ம நல்லா வளர்ந்துட்டு மீண்டும் அந்த விஷயத்துக்கே நம்ம திரும்பி ஒரு வேளை நம்ம போயிட்டோம்னா, அதுல குறிப்பா இந்த சுயநலமாகி இந்த ஒரு பாவக்கரைக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அது நம்மளை சபை வாய்ப்புக்கு கொண்டு போகாது. அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. சுயநலமா வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அதனால என்ன பிரயோஜனம்னா, அது யாருக்குள்ள இருக்குதோ அது அவங்களுக்கே கேடு உண்டாக்கும். உலகத்தின் ஜனங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்குது. அவங்களுக்காக வச்சிருக்கிற ஒரு மகா உபத்திரவத்தின் காலம். அந்த மகா உபத்திரவத்தின் காலத்துல சுயநலம் எங்க போகுதுன்னே தெரியாது. அதுக்குதான் தேவன் அநேக உதாரணங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மற்றும் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஜனங்களுடைய அந்த காரியங்களை காமிக்கிறார். இப்ப உதாரணமா நம்ம எடுக்கலாம், இப்போ சுனாமி எல்லாம் வந்துச்சு, அதே போல ஜப்பான்ல நிலநடுக்கம் இதெல்லாம் வரும்போது நம்ம நாட்டில் வந்து அந்த சுனாமி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த டைம்ல ஜனங்கள் சுயநலத்தின் அடிப்படையில் இருக்கிறானுங்க. ஆனா அந்த விபத்து நடக்கும் போது என்ன பண்ணாங்க, எல்லாரும் அந்த பாரபட்சங்களை எல்லாம் மறந்து தங்களுக்குள் எங்கேயோ ஒரு மூலையில மறைஞ்சிட்டு இருந்தா அந்த அன்பின் குணத்தை என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்த. இது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம், இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தோம். அப்ப தேவன் அவங்களுக்கு அந்த அந்த ஒரு குணத்தை அவர் எடுத்துருவாரு, ஒரு காலத்தில் அதை எடுக்க போறார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய மக்களாக நாம் இருக்கும்போது கண்டிப்பாக இது வந்து தேவன் மிராக்கிள், அதாவது ஒரு அற்புதங்கள் செஞ்சு எடுக்க மாட்டாரு, அதுக்கு பதிலாக அனுபவங்கள் கொடுத்து எடுப்பாரு. என்ன, இந்த சுயநலத்தின் பிடி. அப்போ இந்த மாம்சத்தில் இருக்கிற மனசில் இருக்கிற இந்த அசுத்தத்துல ரொம்ப பிரதானமான ஒரு அசுத்தம் இந்த சுயநலம். இந்த சுயநலத்துல எல்லாமே அடங்கிரும். சுயநலம் வேற, கோபம் வேற, ஆசை வேற அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டாலே உலகத்தில் என்னெல்லாம் அசுத்தம் இருக்குதோ அத்தனையும் அந்த சுயநலத்துக்குள்ள வந்துடும். இப்ப இன்னொருத்தருடைய பொருள் மேல நம்ம ஆசைப்பட்டோம்னால அது என்னங்க, அது சுயநலம். அந்த சுயநலத்துக்கு கூட இன்னொரு குணம் இருக்கு, பேராசை. மற்றவங்களுடைய பொருள் மேல ஆசைப்படுறது. இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். அப்ப குணநலங்கள்ல சுயநலம் என்று சொல்லிட்டாலே அது எல்லாத்தையுமே அது ஒட்டுமொத்தமாக தான் சொல்லுது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப 2 கொரிந்தியர் 6:14 இதை பத்தி சொல்றாரு.
அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது?
அதுதான் சொல்றாரு. இங்க பிசாசினுடைய குணங்கள், சுயநலம் யாருடைய குணம், யாருடைய சாயல் பார்த்தீங்களா? பிசாசு, பிசாசுடைய சாயல் அது சுயநலம். அதை நம்ம அதை கொண்டு வந்தோம்னா அதனுடைய எல்லா பரிமாணங்களும் அது பிசாசுடைய சாயல். ஆனால் தேவனுடைய சாயல் என்ன, ஜென்ராசிட்டி, பெருந்தன்மை. தேவன் என்ன பண்றாங்க, உலகத்தின் ஜனங்கள் இவ்வளவு துரோகிகள் இருந்தாலும் கூட எவ்வளவு கிருபையா பாக்குறார். ஆனால் பிசாசுக்குரிய ஒரு மிக முக்கியமான குணம் சுயநலம். அதை எல்லா ஜனங்களுடைய ரத்தத்துல இன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒளிக்கும் இருளுக்கும் எங்க ஐக்கியம் இருக்குது? இன்னைக்கு நம்ம ஒளியின் பிள்ளைகள் ஆயிட்டோம், அது இருளின் ஜனங்கள் இருக்கிறாங்க, எங்க ஐக்கியம் இருக்குது நம்மளுக்கு? அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள் பெரிய மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்போ நம்மளுக்குள் நடைபெறக்கூடிய மாற்றங்கள் ரெண்டு வகையில நடக்கணும், உள்ளேயும் நடக்கணும், அதே டைம்ல புறம்பாக நடக்கணும். புறம்பாக நடக்கக்கூடிய மாறுதல்கள் அது நல்ல குணங்கள், நல்ல குணங்கள் இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமான. இப்ப நம்ம மனுஷங்கள்கிட்ட காமிக்கும் போது மனுஷங்களை கண்டபடியா திட்டிட்டு, பிரதர் நான் இப்படிதான் பேசுவேன், ஆனா என்னுடைய உள்ளத்துல உங்க மேல எனக்கு அன்பு இருக்கு, இது வந்து நீங்க புரிஞ்சுக்கங்க, அப்படி சொல்ல முடியுங்களா? அப்ப மனுஷங்கள் எதை பார்ப்பாங்க, வெளிப்புற பார்ப்பாங்க, நம்முடைய பேச்சு பார்ப்பாங்க, நம்முடைய பார்வை நோட் பண்ணுவாங்க, நம்முடைய நடவடிக்கைகள் நோட் பண்ணுவாங்க, அதுல வரக்கூடிய மாற்றங்கள் அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சக்தி தான் மனுஷங்களுக்கு தேவன் வச்சுக்கிறார். நம்ம வந்து எந்த ஒரு மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள போய் பார்க்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடையாது. அதனாலதான் உள்ளும் புறமும் நம்ம பரிசுத்தமாகிறது. முதலாவது அவுட்வர்டு, வெளிப்புறமாக நம்ம இருக்கக்கூடிய அந்த அசுத்தமான காரியங்கள் நம்மளுக்குள்ள இருந்து எடுத்துட்டு அது மற்ற நம்மளுடைய சகோதரர்கள், நம்முடைய குறிப்பா சொல்ல போன சகோதரர்கள் சொல்ல முடியும். ஏன்னா மற்றவர்கள் நம்மளை புரிந்து கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம சகோதரர்கள் நம்மளை புரிந்து கொண்டா கூட போதும். குறைந்தபட்சம் நம்ம சகோதரர்களே புரிந்து கொள்ள முடியலன்னா அது ரொம்ப அபாயகரமானது. அது மட்டும் இல்ல, ஒரு பரிதாபகரமானது. அப்போ சகோதரர்களாவது புரிந்து கொள்ளும் அளவுக்கு நம்மளுடைய மாற்றங்கள் இருக்கணும். ஒருவேளை முன்னாடி நம்ம அப்படி இருந்திருப்போம், நிறைய தவறுகள் செஞ்சிருப்போம், நிறைய வெளிப்புற குணங்கள், தேவனுக்கு விரோதமான குணங்கள் செஞ்சிருப்போம். ஆனா இப்போ அது மாறும் போது கண்டிப்பாக அது சகோதரர்களுக்கு முன்பாக அது வெளிப்பாடாக இருக்கும். இது நல்லது, ஆனா இது பத்தாது. இன்னும் எங்க சுத்தம் பண்ண வேண்டியது இருக்கு? உள்ளம் இல்லைங்களா, உள்ளத்துல நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. வெளிப்புறத்துல சுத்தம் செய்யறது சகோதரர்களுக்கு காமிக்கிறதுக்காக, உள்ளத்துல சுத்தம் பண்றது நம்மளுடைய ரட்சிப்பின் அதிபதிக்கு முன்பாக. ஏன்னா அது வந்து அவர்னால் பார்க்கிறார், அவர்னால் தான் பார்க்க முடியும். மற்ற நம்ம சக சகோதரர்களால் பார்க்கவே முடியாது, நம்ம இன்னொருத்தருடைய உள்ளத்தை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் எங்க பார்க்கறாங்க? அவர் உள்ளத்தை பார்க்கிறார். அப்போ அவர் உள்ளத்தையே பார்க்கிறாருன்னா வெளிப்புற தெரியாது, வெளிப்புற நடவடிக்கைகள் அவருக்கு தெரியாதா? அவருக்கு ரெண்டுமே தெரியும். ஆக உள்ளையும் நம்ம சரி பண்ணணும், வெளியும் சரி பண்ணணும். ஆக இந்த உள்ளத்துல சரி பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய இருதயம் என்று நம்ம அப்ப இந்த இருதயத்தில், இருதயத்துல இந்த ஒரு புது சிருஷ்டி வாய்ப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய சுபாவம். அதாங்க சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் என்ன முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா, மாம்சத்தில் இருக்கிற அசுசி அதை பத்தி பேசுறாரு. ஆனா புது சிருஷ்டியில் ஏதாவது அசுத்தம் இருக்குது பேசிக்கிறாரா? எங்காவது ஒரு வசனம் இருக்கா? புது சிருஷ்டி அப்படிங்கிற அந்த வார்த்தையில எங்கேயாவது அசுத்தம் இருக்கா என்றால் அது சொல்றதே கிடையாது, அந்த பாயிண்டே கிடையாது. ஏன்னா அந்த புது சிருஷ்டி அல்லது புது சிந்தனை அது யாருடைய சிந்தை? அது கிறிஸ்துவனுடைய சிந்தை. அதை பத்தி எந்த குறையும் எங்குமே நம்ம பைபிள்ல பார்க்க முடியாது. ஆனால் அந்த சிந்தையை தாங்கி கொண்டிருக்கிற இந்த சரீரம், இந்த மகத்துவமான இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டங்களில் வச்சிருக்கிறோமே, இந்த மண்பாண்டங்களில் தான் ப்ராப்ளம் இருக்குது, அதுல தான் அசுத்தம் இருக்குது, அதை தான் நீங்க சரி பண்ணும் என்று அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு நிலைமைக்கு புது சிருஷ்டி புது சிந்தை நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடி திரும்பிட்டோம்னா அது நம்மளுக்கு நம்பிக்கையில்லாத மரணமாக அது வந்து முடியும். அது கூட ரொம்ப மோசமான வார்த்தை, அது இரண்டாவது மரணம் என்றே நம்ம பார்க்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் இந்த புது புது சிந்திக்கே ஏற்றவாறு அங்கே நடக்க வேண்டும். இந்த உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் மாறுபாடுகள், உலகத்தினுடைய அழுக்குகள், இவைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். செயல்பாடுகள்ல கண்டிப்பா குறைபாடுகள் இருக்கும், ஆனா மனதளவுல மனசுல எவ்வளவு சுத்தம் நம்ம வைக்க முடியுமோ அவ்வளவு சுத்தம் வைக்கிறதுக்கு நாம பெருமுயற்சி எடுக்க வேண்டும். எந்த வகையிலும் பாவத்தோடு கூட இரக்கம் நம்ம காமிக்க கூடாது என்கிற அந்த ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பா ஞாபகம் செலவிக்கணும். அதனாலதான் அநேக இடங்கள்ல பேசும்போது நீங்க செயல்பாடுகள் எப்படி இருங்க, செயல்பாடுகள்ல இருங்க அப்படின்னு இருக்குதே தவிர வலியுறுத்தி பேசுறது இல்லை. ஆனா எதை வலியுறுத்தி பேசுகிறார்னா, இருதயத்தை பத்தி பேசுகிறார். அதனாலதான் இயேசு மலை பிரசங்கம் சொல்லும் போது இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கி. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயத்தில் சுத்தம்னா என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தம் இருக்க முடியுமா? இருதயத்தில் சுத்தமான ரத்தம் போகணும்னு அர்த்தமா? இருதயம் என்பது என்ன? நம்மளுடைய மனசு. மனசுன்றது சிந்தனை, இன்டென்ஷன். அதுலயே குறிப்பா இங்க பிரதர் பாயிண்ட் கொடுக்கும்போது என்ன கொடுக்கறாங்கன்னா, நோக்கம். எந்த ஒரு செயல்பாடுகளுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் அது பரிசுத்தமானதா இருக்கணும். ஆம் சகோதர, இங்கதான் வந்து தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற இந்த ஒரு மேலான குணம் இதுதான், நோக்கம். எந்த ஒரு செயல்பாடு, எந்த ஒரு டீலிங்ல நம்ம இருக்கும்போது நம்முடைய நோக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தேவன் பார்க்கிறாரு. ஏன்னா செயல்பாடுகளை பார்த்தா கண்டிப்பா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம். ஆக பாவத்தோடு கூட எந்த வகையிலும் நம்ம ஒத்து போகிறதுக்கு, இரக்கம் காமிக்கிறதுக்கோ முயற்சி எடுக்கக்கூடாது, அல்லது பாவ காரியங்களை யோசிக்க கூடாது. யோசனையில வந்தா தானே நெக்ஸ்ட் என்ன வரும்? செயல்பாடு வரும் இல்லைங்களா? அதனாலதான் எங்க கட் பண்ண சொல்றாரு? யோசனையிலேயே கட் பண்ணிடுங்க. யோசனை வரும்போது நேத்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நேத்து நம்ம இந்த விழுந்து போன தூதர்களுடைய அந்த மெத்தடெல்லாம் பார்த்தோம்னா, அப்ப என்ன பண்ணோம்னா, ஒருவேளை பாவ காரியங்களை நம்ம செஞ்சாலோ அல்லது பாவ காரியங்களை பார்த்தாலோ அந்த ஐம்புலன்கள் மூலம் உணர்ந்தாலோ அந்த பாவக்காரியங்களை அசப்போட்டு பார்க்க கூடாது, அது யோசிக்க கூடாதுன்னு சொல்றார். ஏன்னா பாவம் ஒரு பெரிய உலகம், அது உள்ள நுழையும் போது சின்ன கேட்டா இருக்கும், ஆனா உள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன இருக்கும், அப்படியே பெருசா இருக்கும். நேத்து கூட ஒரு சகோதரர் வந்து அந்த பாயிண்ட் சொன்னார், அது நம்ம ஞாபகத்துக்கு வருது. ஒரு டிவி சீரியல் நம்ம பாக்குறோம்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு வாரம் ஏதோ போயிட்டு இருக்குதுன்னு பாத்துட்டு இருப்போம், அப்புறம் மூணாவது வாரம் வரும் போது அப்படியே பார்ப்போம் ஏதோ சம்திங் நடக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் கியூரியாசிட்டி ஆகும், இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்ப்போம். அப்புறம் நாலாவது வாரம் வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே இந்த வாரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கண்டினியூஸ் அந்த டேட் அண்ட் டைம் வரும்போது கிளீனா போய் முன்னாடி வந்து இதுதான் வந்து அந்த யோசனையில வர்றது அது செயல்பா. இது வந்து நான் சொல்லிக்கிற எக்ஸாம்பிள் வந்து சின்ன எக்ஸாம்பிள், ஏன்னா நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் தான் இருக்கும்னு நம்ம நம்புறோம். பெரிய பெரிய பாவங்கள் செய்யற அளவுக்கு நம்ம சகோதரர்களுக்கு யாருக்கும் தைரியம் இருக்காதுன்னு நான் நம்புறோம். அதே போல நாம் அனைவரும் இந்த விஷயத்துல ஒருத்தர் மேல் ஒருத்தர் பரிபூர்ண நம்பிக்கை வச்சிருக்கிறோம். பெரிய பெரிய துணிகரமான பாவங்கள் சகோதரர்கள் செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி பொடி பொடியான விஷயங்கள், ஆனா பாவன்ற லெவல் எடுத்துட்டோம்னா பொடினாலும் ஒண்ணுதான் பெருசுனாலும் தேவனுடைய பார்வையில பெரிய பொய் சின்ன பொய் அப்படிலாம் கிடையாது. பொய்னால பொய் தான் அவ்வளவு. அப்ப அந்த சின்ன விஷயத்துல நம்ம தவறு செஞ்சிட்டோம்னா அது கூட தவறு. ஆக என்ன பண்ணும்னா இந்த மைண்ட்ல இருந்து அதை எடுக்கணும், அதை அசப்போட்டு பார்க்க கூடாது என்று இங்க நம்ம பார்க்கிறோம். ஆக நம்முடைய நோக்கம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எங்க இருக்கணுங்கிற வசனம் நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 3:2 நம்ம பார்க்கிறோம்.
பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்.
ஆக பரலோகத்துக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்ப என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்குள் மாறுதல் நடைபெறும். அதனால அப்போஸ்தலர் பவுல் அதை பத்தி ரொம்ப ஆணித்தரமாக பேசுறாரு. நம்முடைய வாழ்க்கையின் இலக்கணம் அந்த வசனம் அது, ரோமர் 12:2-1. இது நம்ம எத்தனை டைம் வாசித்திருப்போம், ஆனால் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு திசை, நம்ம போக வேண்டிய திசை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
ஆமா, உங்கள் மனசனாகணும் புதிதாகிறதுனால நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்பர்மேஷன் ஆகணும். ஆனா மறுரூபம் அடைது என்பது ஒரு நாள்ல ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல முடியாது. இது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடைபெற வேண்டிய வேலை. ஆனால் ரொம்ப நாள் இது எடுக்கிறதுக்கு கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம வரணுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்கு வந்துடணும். அதுக்கப்புறம் அதுல நினைச்சு நிக்கணுங்கிறது தேவன் எதிர்பார்க்கிற நிலைமை. அதனால இந்த மறுரூபம் ஆகுறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்று நம்ம பாக்குறோம். அப்ப நம்முடைய மனதை புதிதாக்கணும், ரினியூவிங் அவர் மைண்ட்ஸ் சொல்றாரு. மைண்டு செயல்பாடுகள் சொல்றது இல்ல, மைண்டு. அப்போ யோசனையிலேயே நம்ம நம்முடைய எண்ணங்கள் புதிதாகணும். என்ன என்ன கண்டுபிடிக்கணும், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், அது என்னங்கிறது தெரிஞ்சு அதைத்தான் செய்யணும். அதை விட்டா வேற வேலை செய்யக்கூடாது, நம்ம வேற வேலையில இறங்கக்கூடாது. அதுதான் இந்த விஷயங்களே நம்ம பார்க்கிறோம். அது அந்த அந்த விஷயம் தான் என்னன்னா உங்களை நீங்களே ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. வார்த்தைகள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையுமே தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கக்கூடியது. அப்ப அந்த கிளீன் பண்றதுல நம்மளுக்குள்ள மாம்சத்திலும் எண்ணங்களிலும் சுத்தம் செய்யறதுல நம்ம சைடு கூட செய்ய வேண்டியது இருக்குது, தேவன் சைடு கூட செய்ய வேண்டியது இருக்குது. அப்ப நம்ம சைடு செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்ன என்று நம்ம பார்க்கும்போது அது நம்மளுடைய மைண்ட்ல வரக்கூடியது. இப்ப சொன்ன நான் அநேக விஷயங்கள், அது ரொம்ப அதிகமாக போக விரும்பல. அப்போ அநேக பாவ காரியங்களை நம்முடைய யோசனைகளிலிருந்து எடுக்க வேண்டும். எக்ஸாம்பிள் சொல்லலாம் உங்களுக்கு, ஒரு சகோதரனை பார்த்து இவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அதுக்கு பேர் என்ன, கத்தி நல்லா தீட்டி வெட்டின மாதிரி அர்த்தம். யோசனையில வரும்போது பேச்சில் வரும்போது அதே போல ஒரு ஸ்திரீ இச்சையோட பார்த்துட்டாக்க என்ன அர்த்தம், அவ்வளவுதான், பெரிய தவறு செஞ்சதுக்கு அர்த்தம். அப்போ அந்த சிந்தனையில கட் பண்ணு அப்படிங்கிறார் கர்த்தராக இயேசு. இன்னைக்கு நம்முடைய நம்ம கூட அவருடைய சீஷர்களாக இருக்கும் போது அப்படி அந்த மாதிரி நம்மளுடைய சைட்ல கிளீன் பண்ண வேண்டிய விஷயங்கள் யோசனைகளில். ஆனால் தேவனுடைய சைட்ல கிளீன் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அது நம்மளாலேயே முடியவே முடியாது. அவர் நினைச்சா தான் முடியும். அதுக்கு நம்ம வசனம் படிக்கலாம். சங்கீதம் 19:12 நீங்க வாசிக்கலாம். சங்கீதம் 19:12.
தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும்.
அடுத்தது,
துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விளக்கிக் காரும், அவைகள் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நீங்களாயிருப்பேன்.
எப்படி சொல்லிட்டு, எப்படிப்பட்ட ஒரு ஜெபமே அங்கே தாவீது செஞ்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு ஜெபம் செஞ்சுக்கிறாரு. துணிகரமான பாவத்துக்கும் ஒரு அடையாளமாக இருந்தாரு. ஆனால் அதே நேரத்தில் தேவனிடத்தில் அவர் பெற்ற மன்னிப்புக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறாரு. ஆனால் மேற்கொண்டும் அப்படிப்பட்ட தவறுகள் செய்யாதபடிக்கு தேவனிடத்தில் அவர் செய்த ஜெபம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். ஆக தேவன் தான் இப்படிப்பட்ட பாவங்களுக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டும். ஆனால் பிசாசனுடைய நோக்கம் ஏற்கனவே பார்த்தோம், நம்மளை பாவம் செய்ய வைக்கிறது. ஆனா பாவம் செய்ய வைக்கிறதுன்னா எந்த பாவம்? மனப்பூர்வமான பாவம் செய்ய வைக்கிறது தான் அவனுடைய நோக்கம். அதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வச்சு அப்படியே நினைக்குவான். அப்ப நம்ம இனி நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாக்குறது. அதுதான் ஆரம்பத்தில் ஆதாம் ஏவல் கிட்ட அவன் செய்த அந்த அந்த மெத்தட். ஏவல் கிட்ட போய் பழத்தை புடுங்கிட்டு வந்து சாப்பிடுமா அப்படின்னு வாயில வச்சு ஊட்டி ஊட்டல. என்ன பண்ண, பேச்சு மட்டும்தான் பேசிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறான் என்ன செயல்பாடு. உடனே போய் அம்மா தான் போய் பிடிங்கி சாப்பிட்டு வந்தாங்க. அதே போலதான் நம்மளுக்கும் சூழ்நிலைகள் அருமை ஏற்படுத்தி மனப்பூர்வமான பாவத்தை விரும்பி போய் கை வைக்கிறது. அப்படி செய்ய வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் அருமை அவன் ஏற்படுத்திட்டு சும்மா நினைக்குவான். அப்ப மனப்பூர்வமான பாவம் செஞ்ச என்ன ஆகும்? சபை வாய்ப்பு. அப்ப சபை வராது. சபை வரலன்னா என்ன வராது? ராஜ்யம் வராது இல்லைங்களா? அதான் அவனுடைய எண்ணம். அதான் வந்து பிசாசுடைய மெத்தட் என்ன பாக்குறோம். ஆக இந்த விஷயத்துல தேவன் தான் இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காக்க வேண்டும் என்று நம்மளுடைய அனுதின ஜபத்துல நாம் கேட்டுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதுக்கு வந்து தேவனுடைய அந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம் நம்மளுக்கு உதவி செய்யும் என்று அப்போஸ்தலராகிய பவுல் அடுத்த வசனத்துல சொல்றாரு. ரோமர் 1:16.
கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ.
அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு முக்கியமா. கிறிஸ்துவின் சுவிசேஷம் குறித்து நான் வெட்கப்பட மாட்டேன். லாஸ்ட் லைன் படிச்சீங்கன்னா அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்குது. எது? சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். அதுதான் பாக்குறோம். அந்த 7:1 நாம் படிச்ச அந்த இன்னொரு கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால பிரியமானவர்களே. அப்ப என்ன வாக்கு தத்தம் தேவன் வச்சிருக்கிறாங்க? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்குள் மறைஞ்சிருக்குது தேவனுடைய அருமையான வாக்கு தத்தங்கள். நீங்க மேல் அதிகாரம் படிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:16 அது வந்து ஸ்லைட்ல வராது. 6:18 இருக்குல்ல, 6:18 இருக்கா?
அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார்.
எப்படி சொல்லுகிறார் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வாக்கு இதுதான் சொல்றார் கீழ் அதிகாரத்துல. இப்படிப்பட்ட வாக்கு தத்துவம் இருக்குது. எப்படிப்பட்டது? நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன், நீங்க எனக்கு மகனுங்களா மட்டும் இல்ல, மகனுங்களை மட்டும் சொல்லல, யார கூட சொல்லிக்கிறாரு, மகளுகளும் சொல்லிக்கிறார். அப்ப யாரு? பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆண்களும் இருக்கிறாரு, பெண்களும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே நான் அப்பாவாக இருப்பேன். இப்படிப்பட்ட வாக்குத்தம் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குழந்தைகளாக இருக்கணும்னா அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது. இன்னும் ஆசீர்வாதங்களை பத்தி நிறைய நம்ம சொல்லலாம். தெய்வீக சுபாவம் அழியாமை, இன்னும் கனம் மகிமை அழியாமை, தெய்வீக சுபாவம் பார்த்தோம். இன்னும் நம்மளுக்கே இன்னும் புரியாத நிறைய ஆசீர்வாதங்கள் தேவன் வச்சிருக்கிறார். ஏன்னா வசனங்கள் மூலம் சொன்னா கூட நம்மளுக்கு புரியாது அதை பத்தி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களே தேவன் வச்சிருக்கும் போது நீங்க கண்ண முன்னாடி உங்க கையில கொடுத்துருக்கிற நான் வாக்கு தத்துவங்கள் இப்படி இருக்கிறதுனால ஏமாந்து விட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா சொல்றாரு. அப்போ இந்த ஒரு கன்வென்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் திரும்பி போகும் போது சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை மறக்க கூடாது. தேவன் நம்மளுக்கு முன்பாக என்ன வச்சிருக்கிறாங்க, நிறைய வாக்கு தத்தங்களை வச்சிருக்கிறாரு. தேவன் ஏமாத்திடுவாங்களா கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு? அதுக்கு சான்ஸே கிடையாது, கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளையே ஏமாத்திக்காம பாத்துக்கணும். மத்தவங்களை ஏமாத்தமாகனா பரவாயில்ல, நம்ம நம்மளையே ஏமாத்தாம பாத்திக்கணும். அதுதான் வந்து நமக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆக இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய விஷயங்களுக்கு நம்ம விலகி இன்னொரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ரோமர் 8:17,
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும்.
ஆமா, கிறிஸ்துவோட கூட நாம் சுதந்திரர், ஹேர்ஸ், ஜாயிண்ட் ஹேர் சொல்றார். அதாவது கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாதிகளாக நம்ம மாறுவதற்கு உண்டான ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் கூட நம்மளுக்கு முன்பாக இருக்குது. ஆக இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நம்ம விழுந்து போகாமல், அதான் சொல்றாரு, அவரோட கூட பாடுபட்டால், அவரோட கூட அது அண்டர்லைன் பண்ணும், பாடுபட்டால். அது என்ன பாடுபட்டால்? இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் தேவனுடைய சத்தியத்துக்காக, அல்லது வந்து அவர் பாடுகள் அவருடைய சத்தியத்துக்காக, ஊழியத்துக்காக நம்ம படும் போது, உண்மையாக படும் போது அப்படியாக. இன்னொரு இடத்துல சொன்னாரு, அவரோட கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோட கூட நீங்கள் ஆளுகியம் செய்வீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக லாஸ்ட் வசனம் படிக்கலாம், 2 பேதுரு 1:10-11.
சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும்.
ஆக தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அது மட்டுமல்ல, இன்னும் வரக்கூடிய வருஷத்துல கூட தேவன் அருமையாக நம்மளை வழிநடத்தி, நம்மளை ஆசீர்வதித்து, அவருடைய ராஜ்யத்தின் மக்களாக நம்மளை மாற்றுவதற்கு கிருபை செய்வாராக. ஆமென்.